we have been thinking about the new covenant life all these days.
இந்த நாட்களிலே புது உடன்படிக்கை வாழ்வை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
And the central passage that explains it is in Hebrews chapter 8.
இதை குறித்து விளக்கக்கூடிய மத்திய ஒரு பகுதி எபிரேயர் 8 அதிகாரத்திலே காணப்படுகிறது.
There are two chapters that basically contrast old covenant and new covenant.
பழைய உடன்படிக்கையும் புது உடன்படிக்கையும் வேறுபடுத்தி காண்பிக்கக்கூடிய இரண்டு அதிகாரங்கள் இருக்கிறது.
One is 2 Corinthians 3.
ஒன்று இரண்டாம் கொரிந்தியர் 3 அதிகாரம்.
Then in Hebrews 8, the new covenant is explained.
எபிரேயர் 18 அதிகாரத்திலே புது உடன்படிக்கை விளக்கப்பட்டிருக்கிறது.
So, let me go to 2 Corinthians 3 first and show you what it says there.
முதலாவதாக நான் 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்திற்கு செல்கிறேன். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன்.
Here he says, verse 6, God has made us adequate as servants of a new covenant, not of the letter, but of the Spirit, for the letter kills, but the Spirit gives life.
2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 6 வசனம், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது.
Jesus said, after John the Baptist, the kingdom of heaven is being preached.
யோவான் ஸ்நானகருக்கு பிறகு தேவனுடைய ராஜ்யம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று இயேசு சொன்னார்.
Up till John the Baptist, it was a kingdom of earth.
யோவான் ஸ்நானகன் வரைக்கும் அது பூமிக்குரிய ராஜ்யம்.
The Israelites were only promised earthly blessing.
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதெல்லாம் பூமிக்கேறிய ஆசீர்வாதம் மட்டுமே.
You read Deuteronomy 28.
உபாகம் 28 வாசித்து பாருங்கள்.
All the promises throughout the Old Testament.
பழைய ஏற்பாடு முழுதுமாய் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குத்தத்தங்களும்.
There was no promise that they will partake of God's nature.
அவர்கள் தேவனுடைய சுபாவத்திலே பங்கடைய முடியும் என்று சொல்கிற எந்த வாக்குத்தத்தமும் இல்லை.
There was no promise they will get victory over sin.
பாவத்தின் மேல் ஜெயம் பெறுவார்கள் என்று சொல்லக்கூடிய வாக்குத்தத்தம் இல்லை.
In fact, there was no promise of heavenly blessing at all.
சொல்ல போனால் பரலோகத்துக்குரிய எந்த ஒரு வாக்குத்தத்தமே இல்லை.
The children of Israel did not know anything about the heavens.
ஆகவே இஸ்ரவேலின் பிள்ளைகள் அவர்கள் பரலோகத்தை குறித்து எதையும் அறியாதிருந்தார்கள்.
In the second heaven, the devil has got his headquarters.
இரண்டாவது வானத்திலே தலைமையகத்தை கொண்டிருக்கிறான் சாத்தான்.
He was cast out from the third heaven to the second heaven.
மூன்றாம் வானத்திலிருந்து இரண்டாம் வானத்திற்கு அவன் தள்ளப்பட்டான்.
And now he is called the prince of the power of the air.
இப்பொழுது ஆகாயத்தி பிரபுவாகிய பிசாசு என அழைக்கப்படுகிறார்.
Speaks about the rulers, evil rulers in the heavenly places.
அங்கே வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் ஆளுகை செய்கிறவர்கள் அதிகாரம்.
Nobody in Israel knew anything about that.
ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் முழுதுமாய் அவர்கள் யாரும் அதை அறியவில்லை.
You never read about a demon being cast out in the Old Testament.
பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே பிசாசு விரட்டப்பட்டதை குறித்து வாசிப்பதே இல்லை.
You never read about conflict with Satan in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே பிசாசோடு கூட உள்ள யுத்தம் என்பதை குறித்து வாசிப்பதில்லை.
Satan appears in Genesis 3 to tempt Eve.
சாத்தான் ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் ஏவாளை சோதிக்க முடியாய் காணப்படுகிறான்.
After that he doesn't come anywhere.
அதற்கு பிறகு எங்கேயும் வருவதில்லை.
He indirectly tempted David once.
அவன் மறைமுகமாக தாவீதை ஒருமுறை
சோதித்தான். Nobody confronts Satan any time in the Old Testament.
ஆனால் பழைய ஏற்பாட்டில் எந்த ஒரு சமயத்திலேயும் நேரடியாக சாத்தானோடு கூட யாரும் விடைபெறவில்லை.
He's a second heaven being.
ஏனென்றால் அவன் இரண்டாம் வானத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஜீவி.
So they confronted only earthly enemies like Philistines, Amorites, Moabites.
பெலிஸ்தியர், இமோரியர், மோவாபியர் என்கிறதான பூமிக்குரிய எதிரிகளோடு தான் இவர்களுக்கு இடைபாடு இருந்தது.
But from John the Baptist onwards, the kingdom of heaven is being preached.
ஆனால் யோவான் ஸ்நானகன் முதல் பரலோக ராஜ்யம் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது.
And the church is a small representation of the kingdom of heaven.
பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக சபை விளங்குகிறது.
Ephesians 1:3 says we are blessed with every blessing of the Holy Spirit in the heavenly places.
பரிசுத்த ஆவியினுடைய உன்னதத்தில் உள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று எபேசியர் 1:3 வாசிக்கிறோம்.
They didn't have spiritual blessings in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இல்லை.
It was all material blessings.
அவைகளெல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள்.
Their blessings were in earthly places, not in heavenly places.
அவளுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பூமிக்குரிய அடிப்படையில் இருந்தது, பரலோகத்தின் அடிப்படையில் இல்லை.
So today when Christians are preaching about earthly blessing like many preachers are,
இன்றைக்கு அநேக பிரசங்கியார்கள் பிரசங்கிக்கிறது போல கிறிஸ்தவர்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையே பிரசங்கிக்கிறார்கள் என்றால்,
what are earthly blessings? Mostly health and wealth.
பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்றால் அதிகபட்சமாக ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும்.
And there are a lot of people preaching that that is what Jesus came to give.
இதைத்தான் இயேசு கொடுக்கும்படியாக வந்தார் என்று அநேகர் பிரசங்கிக்கிறார்கள்.
No.
இல்லை.
That was before John the Baptist, what God gave to the Israelites.
அது யோவான் ஸ்நானனுக்கு முந்தி உள்ள காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடியதான ஆசீர்வாதம்.
Their kingdom was a kingdom of the earth.
என்றால் அவருடைய ராஜ்யமானது பூமிக்குரிய ராஜ்யமாயிருந்தது.
Their gospel was a health and wealth gospel.
அவருடைய சுவிசேஷமானது ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும்.
But after the John the Baptist is the kingdom of heaven being preached.
ஆனால் யோவான் ஸ்நானனுக்கு பிறகு பரலோக ராஜ்யம் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது.
Where we seek the kingdom of heaven and the kingdom of God first.
ஆகவே முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் முதலாவது தேடுகிறோம்.
And whatever earthly needs we have is added to us.
பூமிக்குரிய தேவைகள் என்னவோ அது நமக்கு கூட கொடுக்கப்படுகிறது.
I'm not saying God does not heal or God does not provide us money.
தேவன் நமக்கு பணத்தை கொடுப்பதில்லை சுகமாக்குவதில்லை என்று நான் சொல்லவில்லை.
But that is not the primary thing.
ஆனால் அது பிரதானமான காரியம் அல்ல.
He gives it to us when we seek God's kingdom first.
நாம் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடும் பொழுது இவைகள் எல்லாம் அவர் கொடுக்கிறார்.
And that is not the main thing that Christians pursue.
ஆகவே கிறிஸ்தவர்கள் தேடக்கூடிய பிரதானமான காரியம் அதுவல்ல.
We are told to pursue the kingdom of God.
நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறோம்.
Whatever we need on earth,
பூமியிலே நமக்கு எது தேவையோ,
health,
ஆரோக்கியம்,
and wealth needed,
தேவையான பொருட்கள்
God will give us.
நமக்கு எது தேவையோ அது தேவன் தருவார்.
That is the new covenant life.
இதுதான் புதிய உடன்படிக்கை வாழ்க்கை.
So if people seek the kingdom of heaven,
ஆகவே ஜனங்கள் பரலோக ராஜ்யத்தை தேடும் பொழுது,
then only they will be able to understand the new covenant.
அப்பொழுது மட்டுமே அவர்கள் புதிய உடன்படிக்கையை விளங்கிக் கொள்ள முடியும்.
That's why it says let your mind be set on the things above, not on the things of earth.
ஆகவே தான் உங்களுடைய மனது மேலானவைகளிலே வைக்கப்பட்டிருக்க வேண்டும், பூமிக்குரியவைகளில் அல்ல என்று வாசிக்கிறோம்.
We have preached on the new covenant in CFC churches for 40 years.
40 ஆண்டுகளாக புது உடன்படிக்கை குறித்து CFC சபையில் நாம் பிரசங்கித்து வருகிறோம்.
Nobody in India has preached as much as we have preached on this.
நாம் இதை குறித்து பிரசங்கித்த அளவிலே வேறு யாரும் இந்தியாவிலே பிரசங்கிக்கவில்லை.
But still many people have not been gripped by it.
ஆனாலும் அநேகர் இதை குறித்து பற்றி பிடிக்கப்படாமல் இருக்கிறார்கள்.
And the reason is they are not seeking heavenly riches.
அது ஏன் என்று சொன்னால் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் தேடுவதில்லை.
Their mind is set on the things of earth.
அவருடைய மனது பூமியிலேயே திளைத்திருக்கிறது.
And they can't understand it.
அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை.
You can attend numerous conferences, you'll never experience it.
அவர்கள் எவ்வளவோ கான்பரன்ஸ்களை வந்திருந்தும் புது அனுபவங்களை பெற்றிருந்தாலும்.
So here it speaks about the old covenant is a covenant of the letter.
ஆகவே பழைய உடன்படிக்கை எழுத்திற்குரியதாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம்.
But in the new covenant it is of the spirit.
புது உடன்படிக்கையோ ஆவிக்குரியது என்று வாசிக்கிறோம்.
That means you go beyond the letter to the spirit in a commandment.
எழுத்தை தாண்டி ஆவிக்குள்ளாக நாம் போக வேண்டும் ஒரு கட்டளை விளங்கிக் கொள்வதற்கு.
I'll give you an example.
ஒரு உதாரணத்தை தருகிறேன்.
The old testament there was a commandment saying you shall not commit adultery.
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று ஒரு கட்டளை பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது.
That was a law.
அது ஒரு பிரமாணம்.
Every God fearing Israelite obeyed it.
தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒவ்வொரு இஸ்ரவேல் மனிதனும் அதற்கு கீழ்ப்படிந்திருந்தான்.
But the spirit of that commandment,
ஆனால் அந்த கட்டளையினுடைய ஆவி என்னவென்றால்,
was deeper than the letter.
அது எழுத்தை காட்டிலும் ஆழமானது.
So if a person wanted to understand the spirit of that commandment,
ஆகவே அந்த கட்டளையினுடைய ஆவியை ஒரு மனிதன் விளங்கிக் கொள்ள
வேண்டுமானால், he will go deep into that,
அதன் ஆழத்திலே செல்லும் பொழுது,
and discover something,
அங்கு வேறு ஒன்றை கண்டுபிடிக்கிறான்,
that if I lust after a woman, that is adultery.
ஒரு ஸ்திரியை நான் இச்சித்தாலே அது விபச்சாரமாயிருக்கிறது.
So Jesus was not preaching a new commandment, he was saying go to the spirit of that old command.
ஆகவே இயேசு புது கட்டளையை போதிக்கவில்லை, அவர் பழைய கட்டளைகளுடைய ஆழத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்கிறார்.
Or you know, people kill others out of anger.
கோபத்தினாலே மற்றவர்களை கொலை செய்கிறார்கள்.
So the old commandment was don't kill.
ஆகவே பழைய கட்டளையானது கொலை செய்யாதிருப்பாயாக.
Murder people.
கொலை செய்யாதிருப்பாயாக.
You go to the spirit of it is don't get angry with them.
அதனுடைய ஆவி என்ன என்று பார்த்தால் மற்றவர்கள் மீது கோபப்படாதிருங்கள்.
So those who keep just the letter can never enter into the new covenant.
ஆகவே எழுத்தை மட்டும் கைக்கொள்ளுகிறவர்கள் புது உடன்படிக்கைக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது.
It says here God has not made us servants of the letter but of the spirit. Verse 6.
So aramasan sollapottirukkirathu avar udanmudikkikkuriya eluthirkuriyada iramal avar aavikkuriya uliyathirkangalai thagudiyaakkinar.
Because only the spirit can give life, that verse says.
Indha vasanam sollugirathu aaviye uyirpikkirathu.
So if you are satisfied with just the superficial obedience to the external commandments,
aagave melottamana velirangamana kattalgalile neengal thirthi padivirlanal,
you will never enter the new covenant.
ஒரு காலம் நீங்கள் புது உடன்படிக்கைக்குள்ளாய் பிரவேசிப்பதில்லை.
You will experience spiritual death because it says the letter kills.
நீங்கள் இந்த எழுத்து கொல்லும் என்று எழுதப்பட்டிருக்கிறபடினாலே ஆவிக்குரிய மரணத்தை சந்திப்பீர்கள்.
When you read the gospels,
நீங்கள் சுவிசேஷங்களை வாசிக்கும்போது,
find the main conflict between Jesus and the apostles was letter versus spirit.
இயேசுக்கும் அப்போஸ்தலருக்கும் உள்ளதான பிரதானமான
Jesus and the Pharisees.
இயேசுக்கும் பரிசேயர்களுக்கும் உள்ளதான பிரதானமான கருத்து வேறுபாடு முரண்பாடு எதிலே என்று சொன்னால், இவர்கள் எழுத்தை பிடித்துக் கொண்டார்கள், இயேசு ஆவியை பிடித்துக் கொண்டார்.
So they would say, Why are you plucking grain on the Sabbath day?
ஓய்வுநாளிலே ஏன் கதிர்களை கொய்கிறார்கள் சீஷர்கள் என்று கேட்கிறார்கள்.
Why is you told this man to carry his bed on the Sabbath day?
இந்த ஓய்வுநாளிலே படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று ஏன் சொன்னீர்?
And they were going by the letter.
அவள் எழுத்தின்படியாய் அவள் பார்க்கிறார்கள்.
And why are you healing this person on a Sabbath day?
இந்த மனிதனை ஏன் ஓய்வுநாளிலே குணமாக்கினீர்?
They didn't go to the spirit.
அவர்கள் ஆவிக்குள்ளாக செல்லவில்லை.
That's why Jesus asked them questions like, if your donkey falls into a ditch on a Sabbath day, will you pull him out?
ஆகவே தான் ஓய்வு நாளிலே உடைய கழுதையை குழியிலே விழுந்தால் அதை நீ தூக்க மாட்டாயா என்று கேட்கிறார்.
Will you say this is Sabbath day, let him lie there?
இது ஓய்வு நாளாகவே கழுதை உள்ளே கிடக்கட்டும் என்று சொல்லுவீர்களா?
When people go by the letter, they are hypocrites.
ஆகவே எப்பொழுது ஒரு மனிதன் எழுத்தின்படியாக வாழ ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது அவர்கள் மாய்மலக்காரர்களை மாறுகிறார்கள்.
If their donkey goes into the ditch on a Sabbath day, they'll pull it out.
ஆகவே ஒரு கழுதை குழிக்குள்ளாக ஓய்வு நாளிலே விழுந்து விட்டால் அதை வெளியே எடுப்பார்கள்.
But a poor person has got a withered hand or bent over woman, they will not allow her to be healed.
ஆகவே ஒரு பாவப்பட்ட மனிதன் அவன் சூமின கை உடையவனா அல்லது கூனியா இருந்தால் அதை சுகமாக்குவதற்கு ஓய்வு நாளில் அனுமதிக்க மாட்டார்.
And that type of legalism can be found even among New Testament Christians.
அவர்கள் புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயும் கூட இவ்விதமான பிரமாணத்துவம் காணப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு.
When they go by the letter of the law and judge people in the church.
பிரமாணத்தின் எழுத்தின்படி அவர்கள் பார்த்து மக்களை நியாயந்திருக்கிறார்கள்.
There are some elders in Tamil Nadu CFC churches who are still legalistic.
Tamil Nadu CFC சபையில ஒரு சில மூப்பர்கள் இன்னுமாய் பிரமாணத்துவக்காரர்களாய் இருக்கிறார்கள்.
You may not recognize them. I can recognize them as black and white.
நீ உங்களாலே அதை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. என்னால் அதை வெள்ளையும் கருப்புமாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும்.
They have not entered the new covenant.
அவர்கள் இன்னுமாய் அவர்கள் புது உடன்படிக்கைக்குள்ள பிரவேசிக்கவில்லை.
And it's very difficult to fellowship with such people.
அப்படிப்பட்ட நபர்களோடு கூட ஐக்கியம் கொள்வது என்பது மிகவும் கடினம்.
Like it's difficult to fellowship with the Pharisees.
பரிசேயர்களோடு கூட ஐக்கியப்படுவது போல.
Fellowship is not something found in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே ஐக்கியம் என்ற வார்த்தை காணப்படுவதில்லை.
If you find it difficult to fellowship with a person who is always quoting rules and verses.
இப்படி விதிகளையும் பிரமாணங்களையும் வசனங்களையும் மேற்கோள் காட்டுகிற ஒரு நபரோடு கூட உங்களால் ஐக்கியப்பட முடியவில்லை என்றால்
don't be disturbed by it.
அதனாலே நீங்கள் சோர்வடைய வேண்டாம்.
I can't fellowship with such people either.
அப்படிப்பட்டவர்களோடு கூட நானும் ஐக்கியப்பட முடியவில்லை.
I don't want to live by the letter.
ஏனென்றால் நான் எழுத்தின்படி வாழ விரும்பவில்லை.
I go by the spirit.
நான் ஆவியின்படி வாழ விரும்புகிறேன்.
And many, many people, because they have come out of systems where they have lived by the law, they are still bound by that legalism.
பிரமாணத்தின்படியே வாழ்ந்து வந்த அமைப்புகளிலிருந்து அவர்கள் வெளியே வந்தபடினாலே இன்னுமா எதிர்ந்து விடுதலை பெறாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
And they become hypocrites.
அவர்கள் மாய்மலக்காரர்களாய் மாறுகிறார்கள்.
I'll give you one example.
ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
I don't know how much it is in Tamil Nadu.
தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கிறது என்று தெரியவில்லை.
But in Kerala,
கேரளாவிலே
among the Pentecostal churches,
பெந்தகோஸ்த சபையின் மத்தியிலே
some churches they are very strict that a woman must not wear any earrings.
ஆகவே கம்மல் போட கூடாது ஸ்திரீகள் என்கிற ஒரு விஷயத்தில் மிகவும் கடுமையா இருக்கிறார்கள்.
Now my wife and I have always been strict on that. We don't wear any rings at all.
நான் நம்முடைய துணைவியார் மோதிரமோ அல்லது கம்மலோ போடுவதில்லை. அதிலே நாங்கள் கண்டிப்பா இருக்கிறோம்.
But we don't judge other people.
ஆனால் நாங்கள் மற்றவர்களை நியாயந்திருப்பதில்லை.
But those Pentecostal people in Kerala.
ஆனால் பெந்தகோஸ்தை மக்கள் கேரளாவில் இருக்கிறார்கள் அவர்கள்
they will judge a sister for wearing some 800 rupee 800
rupaiki or kammalai vaangi kaadile potrukkakoodiya oru sagodariye nyanthirpargal
but they themselves are wearing 15,000 rupees sarees
anal avargal udukirukkakoodiya pudavinudaiya rupai madippu 15,000 rupai
and 50,000 rupee fittings in their
bathroom le poi paarthal theriyum 50,000 rupai ulladana tap
but they don't feel convicted
anal adai kurithu avar unaravadaiyadillai
because earring is mentioned in the Bible
ஆகவே வேதத்திலே
gold is mentioned
பொன்னாபரணம் என்ற பெயரில் போடப்பட்டிருக்கிறது
Peter did not mention anything about bathroom fittings or sarees
ஆகவே குளியல் அறையில் உள்ளதான ஃபிட்டிங்ஸோ அல்லது புடவையோ பற்றியோ பேதுரு
போடவில்லை so they go by the letter
ஆகவே அவர்கள் எழுத்தின்படி பார்க்கிறார்கள்
பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் we can spend lakhs and lakhs
ஓ பாத்ரூம்க்குள்ளே இருக்கக்கூடிய பைப்பு டாப் இதெல்லாம் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்யலாம்
பீட்டர் அண்ட் பால் didn't speak about
bathroom பேதுரும் பவுலும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பற்றி பேசவில்லை
they didn't speak about sarees
அவர்கள் புடவையை பற்றி பேசவில்லை
you can spend 1 lakh on a television because Peter and Paul did not speak about
பேதுரு பவுலோ டிவியை பற்றி பேசவில்லை ஆள் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து டிவியை வாங்கி வீட்டில் வைத்துக் கொள்ளலாம்
jewelry ஓ
ஆபரணம் என்றால் ஐயோ
now I believe that what Peter and Paul were saying the spirit of it is don't waste money on unnecessary luxury
avi paulum pedrum enna solugiraan endru aavile naan purindikonden endru sonnal thevillada sogusu portalile ungal panathai selavu seiyavendam
That is the principle of it.
அதுதான் அவருடைய வசனத்தினுடைய கோட்பாடு.
Those days expensive things were not sarees and bathroom fittings.
அந்த நாட்களிலே விலை உயர்ந்த பொருட்கள் புடவையும் அல்லது பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அல்ல.
It was all gold and pearls and all that.
அந்த நாட்களிலே வைரம் தங்கம் தான்.
So he mentioned those things.
ஆகவே தான் அந்த காரியங்களை அவர் சொல்றார்.
If you go by the letter,
நீங்கள் எழுத்தின்படி போனால்,
you will just take those things.
நீங்கள் அவைகளை மட்டுமே எடுத்துக்கொள்வீர்கள்.
If you go by the spirit,
அந்த ஆவியின்படி பார்த்தால்,
you will understand what the Holy Spirit is really saying.
பரிசுத்த ஆவியானவர் உண்மையால் என்ன சொல்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும்.
That is one example.
இது ஒரு உதாரணம்.
And you can find sometimes, you know, some elders are like that, particular about one thing.
ஆகவே சில மூப்பர்கள் இந்த விஷயத்தை குறித்து மிகவும் குறிப்பாக இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும்.
So does it mean we ignore these things?
ஆகவே இவைகளை நாம் கண்டும் காணாமல் விட்டுவிடுவது என்பது அர்த்தம் அல்ல.
We don't ignore it.
ஆகவே நாம் அதை அப்படி விடுவதில்லை.
Like I myself am very strict on it.
நான் அதிலே கண்டிப்புள்ளவனாக
we cannot force it on others if they don't have light on it.
ஆகவே மற்றவர்கள் அதை குறித்து வெளிச்சம் பெறாத பட்சத்திலே அவர்கள் மீது நாம் திணிக்க முடியாது.
You know, one of the wonderful things about God,
தேவனை குறித்த அற்புதமான ஒரு விஷயம்,
he never forces us to do anything.
எதையுமே நாம் செய்ய முடியா நிர்பந்திக்கிறவர் அல்ல.
The Bible says in 2 Corinthians 9:7, God loves a cheerful giver.
உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று 2 Corinthians 9:7 வாசிக்கிறோம்.
So even our obedience, if you don't give it cheerfully, he doesn't want it.
நம்முடைய கீழ்ப்படிதல் கூட சந்தோஷமாக இல்லை என்று சொன்னால் அவருக்கு தேவையில்லை.
In the Old Testament, God never said you must cheerfully obey.
பழைய ஏற்பாட்டிலே உற்சாகமாய் கீழ்ப்படிங்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை.
If you obey, that's enough.
கீழ்ப்படிந்தால் போதும்.
You have to bring 10% of your crops and your herd of cattle.
உன்னுடைய வயல்வெளிகளிலே மந்தைகளிலே மிருகங்களிலே
டெம்பிள்
10-ல் 1 நீ கொண்டு வர வேண்டும்.
And even if you're not happy about it, it's okay.
அதை குறித்து உனக்கு சந்தோஷம் இருக்கிறதோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை.
See, in the Old Testament, I want you to remember one thing. Tithe was never money.
பழைய ஏற்பாட்டிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், தசமமாகும் என்பது பணம் அல்ல.
It was cattle or grain which they had to give to the Levites.
லேவியர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தானியங்களும் ஆடு மாடுகளும்.
It was like the government collects income tax today.
இன்றைக்கு அரசாங்கம் வருமான வரி வசூல் செய்கிறது அல்லவா, அது போல.
The best example of tithe today is income tax.
அந்த தசம பாகத்திற்கு சிறந்த ஒரு மாதிரி இன்றைக்கு வசூலிக்கக்கூடிய வருமான வரி.
Israel was a government.
இஸ்ரேல் என்பது ஒரு அரசாங்கம்.
You know why the government of Tamil Nadu and India takes income tax?
தமிழக அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் ஏன் வருமான வரி வசூல் செய்கிறது?
Because that is how they pay their workers.
அதன் மூலமாய் தான் தங்களுடைய ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும்.
All the government servants have to be paid.
எல்லா அரசு அலுவலர்களும் சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும்.
They collect income tax from people.
அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத வருமான வரியை வசூலிக்கிறார்கள்.
In the Old Testament, Israel was a government.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் என்பது ஒரு அரசாங்கம்.
And the workers, the government servants, were the Levites, the priests.
அங்கே அரசு ஊழியர்கள் யார் என்று சொன்னால் அங்கே உள்ளதான லேவியர்களும் ஆசாரியர்களும்.
They were not allowed to rear cattle or big farmers.
அவர்கள் மாடு ஆடு மாடு மேய்ப்பதற்கோ அல்லது வயல்வெளியிலே விதைப்பதற்கோ அனுமதி இல்லை.
How will they live?
அவர்கள் எப்படி வாழ முடியும்?
All the other 11 tribes had to give 10% of their grain and cattle to the Levites.
மீதி உள்ள 11 கோத்திரத்தாரும் தங்களுக்கு இருக்கக்கூடிய தானியத்திலையும் மந்தையிலிருந்து 1/10 இவர்களுக்கு லேவிய கோத்திரத்திற்கு கொடுக்க வேண்டும்.
If 11 tribes give 10%, that becomes more than 100%. Levites can live on that.
ஆகவே 11 கோத்திரத்தார் 10ல் 1/10 கொடுக்கும் பொழுது 100க்கும் அதிகமான பணக்காக மாறுகிறது. அது லேவியருடைய தேவைகளை சந்திக்கிறது.
Income tax.
அது வருமான வரி.
Now in a government you have income tax.
ஆகவே அரசாங்கத்திலே வருமான வரி உண்டு.
God was like a ruler in the Old Testament.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் ஆளுநராக இருந்தார்.
Now
இப்பொழுது
God is a father.
தேவன் நமக்கு தகப்பன்.
And Jesus is our husband.
இயேசு கிறிஸ்து நம்முடைய மணவாளன்.
A father does not collect income tax from his children.
ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து வருமான வரி வாங்குவதில்லை.
Have you heard a father telling his children to pay income tax to him?
யாராவது அப்பா பள்ளிகளை பார்த்து உங்க சம்பளத்துல இத்தனை சதவீதம் வருமான வரி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவதை பார்த்திருக்கலாம்?
That is what these pastors are saying. God is a father, but you got to pay income tax to him.
இதுதான் அந்த பாஸ்டர்மார்கள் சொல்கிறார்கள், தேவனுடைய பிதா தகப்பன், ஆனாலும் நீங்கள் அவருக்கு வருமான வரி கொடுக்க வேண்டும்.
See, what type of father is he if he's collecting income tax?
ஆகவே வருமான வரி வசூலிக்கக்கூடிய தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பன்?
Even earthly fathers don't do that.
பூமிக்குரிய தகப்பன் மாதிரி அப்படி செய்வதில்லை.
And take husband. Which husband collects income tax from his wife?
எந்த புருஷன் மனைவியிடத்திலே வருமான வரி வசூலிப்பார்?
This is Jesus is your husband, but you got to pay him income tax.
இயேசு உங்களுடைய மணவாளன், ஆனாலும் நீங்கள் வருமான வரி செலுத்த வேண்டும்.
It is rubbish.
இது குப்பை.
You need to understand the new covenant.
புது உடன்படிக்கை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
There's no compulsion.
இங்கே ஒரு கட்டாயம் இல்லை.
So God loves a cheerful giver.
ஆகவே உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார்.
If you can't give cheerfully, don't give anything.
உற்சாகமாய் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் ஒன்றுமே கொடுக்க வேண்டாம்.
A servant is forced to work.
ஒரு வேலைக்காரன் வேலை செய்ய முடியாய் நிர்பந்திக்கப்படுகிறான்.
See, for example, in a kitchen,
ஒரு சமையல் அறையிலே
a wife may be rolling out the chapatis.
அங்கே மனைவி சப்பாத்தி உருட்டி கொண்டிருக்கிறாள்.
And there's a servant woman also rolling out chapati.
அங்க வேலைக்கார பெண்ணும் சப்பாத்தி உருட்டி கொண்டிருக்கிறாள்.
But they are doing same thing but with different motive.
அவங்க ரெண்டு பேருமே ஒரே வேலையை செய்கிறார்கள், வித்தியாசமான உள்நோக்கத்தோடு செய்கிறார்கள்.
The servant is doing it for salary.
அந்த வேலைக்கார பெண் சம்பளம் கிடைத்தால் போதும் என்று வேலை செய்கிறாள்.
Woman is doing it, the wife is doing it out of love.
ஆனால் மனைவியோ தன் கணவன் மீது இருக்கக்கூடிய அன்பினாலே செய்கிறாள்.
There is a difference between new old covenant and new covenant.
இங்கேதான் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம்.
You must understand this.
இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
If you are doing something for God,
நீங்கள் தேவனுக்கென ஏதோ ஒன்று செய்கிறீர்கள்,
want some reward from him.
ஏனால் அவர் உங்களுக்கு ஒரு வெகுமதி தருவார்.
Like some Pentecostal pastors say, you give money to God, God will give you a job or a car or something.
நீ உங்களுக்கு தேவனுக்கு பணத்தை கொடுத்தால் ஆண்டவர் உங்களுக்கு வேலையை கொடுப்பார், கார் கொடுப்பார், வீடு கொடுப்பார்.
That is doing business with God.
அது தேவனோடு கூட வியாபாரம் செய்வது.
But God is not a businessman.
தேவன் ஒரு வியாபாரி அல்ல.
He is a father.
அவர் தகப்பன்.
You can't say, I'll give you this, you give me this.
நான் உங்களுக்கு இத கொடுத்தா நீங்க எனக்கு தரணும் என்று சொல்ல முடியாது.
That is a servant who's working for salary.
அது ஒரு வேலைக்காரன் சம்பளத்திற்காக வேலை செய்கிறான்.
She says, I'll roll chapatis, you give me salary at the end of the month.
நான் சப்பாத்தி உருட்டி தருவேன், வருஷம் மாசம் கடைசியில எனக்கு சம்பளம் தர
வேண்டும். So if you say to God, I'll do this for you, now you must give me so money.
ஆண்டவரே, நான் உமக்கு இதை செய்வேன், நேரே எனக்கு இவ்வளவு தர வேண்டும்.
You are a servant.
நீ ஒரு வேலைக்காரன்.
You're not in the new covenant.
நீ புதிய ஏற்பாட்டில் இல்லை.
Loving wife will not ask for a salary.
ஒரு அன்பான மனைவி சம்பளம் கேட்க மாட்டாள்.
She is happy to do anything.
எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு சந்தோஷமாக இருக்கிறாள்.
Her husband is a paralyzed invalid.
ஒரு கணவனுக்கு வாதம் வந்துவிட்டது.
She will do everything for him, no salary.
அந்த கணவனிடத்தில் எந்த சம்பளம் எதிர்பார்க்காமல் எல்லாவற்றையும் அவனுக்காக செய்வாள்.
If she is a good wife, she will do it cheerfully.
ஒரு நல்ல மனைவியாக இருந்தால் உற்சாகமாய் செய்வாள்.
That is new covenant relationship.
இதுதான் புது உடன்படிக்கையின் உறவுகள்.
I want to ask all of you.
உங்கள் எல்லாரும் கேட்கிறேன்.
Do you have that type of relationship?
இவ்விதமான உறவு உங்களுக்கு இருக்கிறதா?
With Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவோடு கூட.
And with God.
தேவனோடு கூட.
I have that.
எனக்கு அந்த உறவு இருக்கிறது.
I said, Lord, I don't want any money to serve.
ஆண்டவரே, எனக்கு அந்த பணமும் தேவையில்லை.
I'm not a servant.
ஆண்டவரே, நான் வேலைக்காரன் அல்ல.
I'm a wife.
நான் உடைய மனைவி.
You are my husband.
நீ என்னுடைய மனவாளன்.
How can I ask you to pay me?
ஆண்டவரே, எனக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் எப்படி நான் கேட்க முடியும்?
Which husband pays his wife?
எந்த ஒரு கணவன் மனைவிக்கு சம்பளம் கொடுக்கிறான்?
I am not a servant.
நான் ஒரு வேலைக்காரன் அல்ல.
I am the bride of Jesus Christ.
நான் இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி.
What about you?
உங்களை குறித்து என்ன?
Do you expect God to pay you and reward you for what you do?
நீங்கள் செய்வதற்கெல்லாம் தேவன் பலனளிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா?
You know what I say?
நான் சொல்லும்போது
I say, Lord, you have done so much for me on the cross, even if I serve you my whole life, it will not be a repayment for what you do.
ஆண்டவரே, நீர் எனக்கு சிலுவையிலே கொடுத்த ஜீவனுக்காக என் வாழ்க்கை முழுவதுமாய் உமக்கு ஊழியம் செய்தாலும் ஆண்டவரே, அது ஒரு மாற்றாய் கொடுக்க முடியாது.
So don't live in this legalistic going by rules.
ஆகவே விதிகளின்படியாய் வாழக்கூடிய பிரமாணத்துவ வாழ்க்கை வாழ வேண்டாம்.
And don't think because you are quoting the rules from the New Testament that you are not a legalist.
ஆகவே நீங்கள் புதிய ஏற்பாட்டிலிருந்து பிரமாணங்களை கொடுப்பதனாலே நீங்கள் பிரமாணத்துவக்காரன் அல்ல என்று எண்ண வேண்டாம்.
Our CFC elders do not quote from the Old Testament, they quote from the New Testament.
அப்படியே CFC மூப்பர்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து பிரமாணங்களை கொடுப்பதில்லை, புதிய ஏற்பாட்டிலிருந்து பிரமாணங்களை கொடுக்கிறார்கள்.
Some of them are legalists. It's very difficult to fellowship with them.
ஆனால் அதிலே ஒரு சிலர்கள் பிரமாணத்துவக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்களோடு ஐக்கியப்படுவது கடினம்.
Impose a heavy burden on people.
அவர்கள் மக்கள் மீது பாரத்தை வைக்கிறார்கள்.
They are not leading people to victory over sin.
அவர்கள் மக்களை பாவத்திலிருந்து விடுதலைக்குள்ளாய் வழிநடத்துவதில்லை.
They are leading people to an external appearance.
ஒரு வெளிப்பிரகாரமான தோற்றத்துக்குள்ளாக தான் நடத்துகிறார்கள்.
An external appearance of fellowship.
ஒரு வெளியரங்கமான ஐக்கியம் இருக்கிறது போல ஒரு தோற்றத்துக்குள்ளாய் நடத்துகிறார்கள்.
True fellowship cannot come in the old covenant.
பழைய உடன்படிக்கைக்கு கீழாக உண்மையான ஒரு ஐக்கியம் வர முடியாது.
Two people could never be one in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் இரண்டு பேர் ஒன்றாக இருக்கவே முடிந்ததில்லை.
Jesus worked with 12 disciples for 3.5 years. They could not become one.
இயேசு கிறிஸ்து 12 சிஷ்யர்களோடு கூட ஊழியம் செய்தார். அந்த 12 பேர் ஒன்றாக மாற முடியவில்லை.
Husband and wife cannot be one if they are under the Old Covenant.
புருஷனும் மனைவியும் பழைய உடன்படிக்கைக்கு கீழே இருந்தார்களானால் ஒன்றாக முடியாது.
The reason for lack of fellowship is always because one of those people is under the Old Covenant.
அந்த ஐக்கிய குறைவிற்கு காரணம் எப்பொழுதுமே அதில் ரெண்டு பேரிலே ஒருவர் பழைய உடன்படிக்கைக்கு கீழாக இருக்கிறார்.
If you find it difficult to fellowship with somebody,
நீங்கள் யாரோ ஒருவரோடு கூட ஐக்கியப்படுவதற்கு
காரணம்
ஒருவரோ அல்லது ரெண்டு பேருமோ பழைய உடன்படிக்கை கீழாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் முற்றிலும் நிச்சயத்தை அறிய முடியும்.
You come into the new covenant, fellowship will come automatically.
நீங்கள் புது உடன்படிக்கை கீழாக வந்தால் ஐக்கியம் தானாக வரும்.
So it's very important to understand this.
ஆகவே இதை விளங்கிக் கொள்வது மிக முக்கியம்.
And in the old covenant, another thing is you got to hide your failures because you got to give a pretense of being very victorious.
நீங்கள் ஜெயாளியா இருக்கிறது போல ஒரு காட்சியை காண்பிக்கும்படியாக உங்களுடைய தோல்விகளை எல்லாம் மறைக்க வேண்டி இருக்கிறது.
I have heard some brothers speaking boldly about victory over sin.
நான் சில சகோதரர்கள் பாவத்தின் மேல் வெற்றியை குறித்து தைரியமாய் பேசுகிறதை
பார்த்திருக்கிறேன். But I can sense in their life that they are legalists.
ஆனால் அவருடைய வாழ்க்கையில நான் ஒன்றை உணர முடிகிறது, அவர்கள்
பிரமாணத்துவக்காரர்கள்.
அவர்கள் வெளியரங்கமான வெற்றி வாழ்க்கை குறித்து தான் பேசிக்
கொண்டிருக்கிறார்கள்.
அவர்கள் என்ன ஏமாற்ற முடியாது.
I can, having been in the Lord's work 50 years, I can see through these people.
நான் 50 ஆண்டுகளாக ஊழியத்தில் இருக்கிறபடினாலே நான் அதை கூடாக பார்க்க முடிகிறது.
I don't tell them because they're not ready to hear the truth.
அவர்கள் சத்தியத்தை கேட்பதற்கு ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறபடினாலே நான் உள்ளத்திலே சத்தியத்தை சொல்லுவதில்லை.
I only hope one day God will give them light.
ஒரு நாளிலே தேவன் அவர்களுக்கு எப்பயாவது வெளிச்சத்தை கொடுப்பார் என்று நம்புகிறேன்.
But you young people, be very careful.
ஆனால் வாலிபர்களே, நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக
இருங்கள். Don't think that just because somebody is older than you, he is more spiritual.
யாரோ உங்களை காட்டிலும் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறபடினாலே அவள் ஆவிக்குரியவள் என்று நீங்கள் எண்ணவே வேண்டாம்.
Don't think that because somebody is a CFC elder, he is necessary.
அவர் கண்டிப்பாக ஆவிக்குரியவராக இருக்க முடியும்.
இரண்டாம்
அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அந்த மூப்பர்கள் ஆவிக்குரியவர்களா இல்லை.
New Testament churches, but they were not spiritual.
அவர்கள் புதிய ஏற்பாட்டு சபையில் மூப்பர்களாக இருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் ஆவிக்குரியவர்களாக இல்லை.
So you must really keep your eyes on Jesus.
ஆகவே எப்பொழுதுமே உங்கள் கண்களை இயேசு மீதே பதித்திருக்க வேண்டும்.
And see somebody who is following him, only follow such people.
ஆகவே உங்களை பின்பற்றுகிற அப்படிப்பட்ட
Only follow those people who are following Jesus.
இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதை மட்டுமே நீங்கள் பின்பற்ற வேண்டும்.
Paul said, follow me as I follow Christ.
நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் சொல்கிறார்.
And follow other people who like us are following Christ.
எங்களை போல கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார்.
He didn't say I am the only one.
நான் ஒருவன் மட்டும் தான் இருக்கிறேன் என்று
பின்பற்றுங்கள். There are others also.
மற்றவர்களும் இருக்கிறார்கள்.
Don't follow everybody.
ஆகவே எல்லாரையும் பின்பற்ற வேண்டாம்.
Even in the apostles' time,
அப்போஸ்தலர் நாட்களிலே கூட
people who worked with the apostles,
அப்போஸ்தலர்களோட வேலை செய்தவர், ஊழியம் செய்தவர்,
they were not following Jesus.
அவர்கள் இயேசுவை பின்பற்றவில்லை.
So in 2 Corinthians 3,
ஆகவே 2 கொரிந்தியர் 3 அதிகாரம்,
it says one is a ministry of the letter,
ஒன்று எழுத்தின்படியாக உள்ள ஊழியம்,
the other is of the spirit,
இன்னொன்று ஆவியின்படியாக உள்ள ஊழியம்.
Another thing he says here is,
இங்கே அவர் சொல்கிற இன்னொரு காரியம் என்னவென்றால்,
this old covenant ministry verse 9 is a ministry of condemnation.
இந்த பழைய உடன்படிக்கையின் ஊழியமானது ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம்.
Whereas new covenant is righteousness.
ஆனால் புதிய உடன்படிக்கையின் ஊழியம் நீதியை கொடுக்கும் ஊழியம்.
So whenever you hear a message that condemns you,
எப்பொழுதெல்லாம் உங்களை குற்ற உணர்வுகளுக்கு ஆக்குகிற ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஒரு செய்தியை கேட்கிறீர்களோ,
that is an old covenant message.
அது பழைய உடன்படிக்கையின் செய்தி.
So supposing in your church,
உங்கள் சபையிலே,
maybe a CFC church,
CFC சபையிலே,
and the preacher preaches some way you feel condemned.
அந்த நீங்கள் குற்ற உணர்வு ஆக்கணி உணர்வு அடையும்படியாக அவர் பிரசங்கிக்கிறார் என்றால்,
he is an old covenant preacher.
அவர் ஒரு பழைய உடன்படிக்கை பிரசங்கியார்.
Don't listen to it.
அவருக்கு செவி கொடுக்க
வேண்டாம். It will bring you into bondage.
அது உங்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக
கொண்டு வரும். Because it's a ministry of condemnation, verse 9.
ஏனென்றால் 9 வசனத்தில் வாசிக்கிறோம், அது ஆக்கணை தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஊழியம்.
John 3:17 says, God did not send his son into the world to condemn the world.
இந்த உலகத்தை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாய் ஆக்கும்படியாக தம்முடைய குமாரனை இயேசு இந்த உலகத்துக்கு பிதாவானவர் அனுப்பவில்லை.
But you say, யோவான்
3:17 வாசிக்கிறோம்.
But you say, doesn't the Holy Spirit tell us about our sin?
பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவத்தை குறித்து உணர்த்துவதில்லையானு கேட்கலாம்.
He brings conviction, not condemnation.
அவர் ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வருவதில்லை, நம்மை குறித்து உணர்த்துதலை கொடுக்கிறார்.
How do you distinguish between condemnation and conviction?
ஆக்கினை தீர்ப்புக்கும் உணர்த்துதலுக்கும் எப்படி நீங்கள் வித்தியாசப்படுத்த முடியும்?
You see, for example, some fathers will talk to their children, mothers also, like this.
தங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படி பேசுவார்கள்.
You are good for nothing.
ஏய், நீ ஒண்ணுதுங்க லாய்க்க இல்லப்பா.
That's not conviction.
அது உணர்த்துதல் அல்ல,
condemnation.
அது ஆக்கணி.
Maybe the child did something wrong.
ஒரு தவறு பிழை செய்திருக்கலாம்.
Broke a plate or spilled some milk.
ஒரு பிளேட்டை உடைத்திருக்கலாம் அல்லது பாலை குடித்திருக்கலாம்.
Got some arithmetic sum wrong for the 5th time.
அல்லது கணக்கு பாடத்தில் 5வது முறை தவறு செய்திருக்கலாம்.
And the father mother says,
அப்பா அம்மா சொல்றாங்க,
you are useless.
பிரயோஜனமற்றவன்.
Nothing good will come from you.
உன்ட ஏதாச்சும் நன்மை வருமா?
That is condemnation.
இது ஆக்கணி தீர்ப்பு.
God never speaks like that.
தேவன் ஒரு காலமும் அப்படி பேசுகிறவர் அல்ல.
Only foolish fathers and mothers speak like that.
புத்தீனமான தகப்பன்மார் தாய்மார்கள் தான் அப்படி பேசுவார்கள்.
Or foolish preachers will preach like that.
அல்லது புத்தீனமான பிரசங்கியார்கள் அப்படி பிரசங்கிப்பார்கள்.
Just speak in a condemning way. You are like this, you are like that.
நீங்க எதுக்கு மேல ஆக்கிற, நீங்க இன்னும் சரியில்லை, நீங்க அப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கீங்க என்று சொல்லி ஆக்கணி.
How does the Holy Spirit bring conviction?
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எப்படி உணர்த்துதலை கொண்டு
வருகிறார்? You do something wrong.
நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள். நீங்கள் பாவம் செய்கிறீர்கள்.
Holy Spirit doesn't say you are useless, you are good for nothing.
நீ ஒண்ணுக்குமே பிரயோஜனமற்றவன், லாய்க்கற்றவன் என்று சொல்லுவதில்லை.
Holy Spirit will say,
பரிசுத்த ஆவியானவர் சொல்வார்,
listen my child,
மகனே கவனி,
that is not right.
அது சரியல்ல.
That's not the right way to speak.
அது பேசுவதற்கு சரியான விதம்
அல்ல. The right way to do it.
அது செய்வதற்கு சரியான விதம் அல்ல.
Come, I'll show you how to do it next.
வா, அடுத்த முறை எப்படி செய்வது என்பதை காண்பிக்கிறேன்.
You feel encouraged.
நீங்கள் உற்சாகமடைகிறீர்கள்.
Hey, he's not condemning me.
ஓ, இவர் என்னை ஆக்கிரமிப்பு அடைய செய்வதில்லை.
Trying to help me to do it better next time.
அடுத்த முறை மேன்மையாய் செய்வதற்கு உதவி செய்கிறார்.
You are a very blessed person if you have a father and mother who corrects you and doesn't condemn you.
உங்களை திருத்தக்கூடிய அப்பா அம்மா இருந்தால், உங்களை ஆக்கணை தீர்ப்பு கொடுக்கக்கூடியவர்கள் அல்ல, திருத்தக்கூடிய அப்பா அம்மா இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள்.
It's good sometimes to even to tell your parents.
உங்களுடைய பெற்றோர்களிடம் நீங்கள் சொல்வது நல்லது.
Daddy,
அப்பா,
மாமி,
அம்மா,
you are not condemning me.
நீங்க என்னை இப்ப ஆக்கணை தீர்ப்பு செய்கிறீர்கள்.
You are not helping me to do it better.
இதை நன்றாக செய்வதற்கு உதவி செய்யவில்லை.
Remember what brother Zach said in the meeting?
சகோதர ஜாக் அவர் கூட்டத்தில் சொன்னது ஞாபகம் இருக்காமா உங்களுக்கு? அப்பா ஞாபகம் இருக்கா?
You remember that?
உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா?
Are you condemning me now or are you trying to correct?
நீங்க இப்ப என்னை திருத்த முயற்சிக்கிறீங்களா அல்லது ஒண்ணுக்கு லாய்க்கில்லன்னு சொல்லி ஆக்கணை தீர்ப்பு கொடுக்கிறீங்களா?
Yeah, Jesus said out of the mouth of infants the truth can come.
பாலகர் வாயிலே அவர் சத்தியத்தை உண்டு பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது.
You can quote my name, no problem.
ஆகவே பிள்ளைகளே, என்னுடைய பேரை நீங்க தைரியமா தாராளமா பயன்படுத்தலாம்.
Because I want to deliver all parents from condemning their children.
ஏனென்றால் எல்லா பெற்றோர்களையும் தங்கள் பிள்ளைகளை ஆக்கணை தீர்ப்பு செய்கிற எல்லா பெற்றோர்களும் விடுதலையாக்க விரும்புகிறேன்.
I want them to correct their children and make them better.
அந்த பிள்ளைகள் திருத்தப்பட்டு நல்லவர்களாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறேன்.
If you keep on telling your children you're good for nothing, you're useless, you're good for nothing.
நீ பிரயோஜனமற்றவன், லாய்க்கேற்றவன், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லிக் கொண்டே இருந்தால்,
and compare them with somebody else.
அவனை பார்த்தியா? அவனை மாதிரிதான் இருக்க.
That is all foolish.
இவையெல்லாம் புத்தியீனம்.
Don't get discouraged by such things.
இப்படிப்பட்ட முட்டாள்தனத்தினாலே நீங்கள் தோற்படுத்தி
விட வேண்டாம். Don't get discouraged by preachers who try to condemn you.
ஆகவே உங்களை ஆக்கணை தீர்ப்பு உட்படுத்துகிற பிரசங்கியர்கள் மூலமாக நீங்கள் சோர்வடைய வேண்டாம்.
Listen to those who will help you to live a better life.
நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பாருங்கள்.
You hope that you, even though you are defeated for so long, you will be
an ஆண்டுகளாக நீ தோற்கடிக்கப்பட்டிருந்தோம், நீ இன்னுமா எழுந்து நடக்க முடியும் என்று சொல்லுகிறார்.
That is a ministry of righteousness.
இதுதான் நீதியின் கொடுக்கும் ஊழியம்.
See verse 9, ministry of condemnation and ministry of righteousness.
ஆக்கணை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம், நீதியை கொடுக்கும் ஊழியம்.
So in the ministry of condemnation you never become righteous.
அவ ஆக்கணை தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஊழியத்தின் மூலமாக ஒரு காலம் நீங்கள் நீதிமான்களாய் மாற முடியாது.
Always this preaching, condemning, you're like this, you're like that.
நீ இப்படி தான் இருக்க, நீ கையாளாதவ, நீ இப்படி தான் இருக்க என்று சொல்லி
why aren't you doing that?
ஏன் இப்படி செய்ற? ஏன் அப்படி செய்ற?
You're not praying enough.
நீ போதுமான அளவு
you're not fasting enough.
நீ உபவாசிக்கல.
Don't listen to such preaching.
இப்படிப்பட்ட பிரசங்களுக்கு செவி கொடுக்க வேண்டாம்.
I know some people come to me and say, brother Zach, you're not evangelizing enough.
என்னிடத்திலே சிலர் வந்து சொல்லுகிறார்கள், சகோதர ஜாக் அவர்களை நீங்கள் சுவிசேஷ ஊழியம் செய்வதில்லை.
They can't condemn me.
அவளை என்னை குற்றப்படுத்த முடியாது.
I am a servant of God and I know what God has called me to do.
நான் தேவனுடைய ஊழியன், தேவன் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறார் எனக்கு தெரியும்.
I say we'll see in the final day whose work is going to last forever.
யாருடைய ஊழியமானது நிலைநிற்க போகிறது என்பதை கடைசி நாளிலே பார்ப்போம் என்று
சொல்கிறேன். I say your so called shallow evangelism where most of them backslide and go back to hell.
நீ செய்யக்கூடிய மேலோட்டமான ஆழமற்ற சுவிசேஷ ஊழியம் என்று இருக்கிறதே அநேகர் பின்மாற்றம் அடைந்து நரகத்துக்கு போகிறார்கள்.
Or where we make disciples and they will remain forever.
ஆனால் நாம் சிஷ்யர்களை உண்டாக்குகிறோம், அவர்கள் என்னடைக்கும் நிலைத்திருப்பார்கள்.
Let us wait till the final day.
கடைசி நாள் வரை காத்திருப்போம்.
The blood of so many people I tell those preachers will be on your hands.
அந்த பிரசங்கியர்களை பார்த்து நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், எத்தனையோ மக்களுடைய ரத்த பழி உங்கள் மீது இருக்கும்.
But nobody's blood will be on my hands.
ஆனால் யாருடைய ரத்த பழி மேன் கரத்தில் இருக்காது.
Because even if people get offended, I speak the truth.
மக்கள் மனத்தாங்கள் அடைந்தாலும் அவர்களுக்கு சத்தியத்தை
பேசுகிறேன்.
அன்புடன் சத்தியத்தை பேசுகிறேன், மேலான வாழ்க்கைக்குள்ள வரும்படியாக.
You see, many preachers are like school teachers.
அநேக பிரசங்கியார்கள் பள்ளியில் உள்ள ஆசிரியர் போல
இருக்கிறார்கள். Old covenant preachers are school teachers.
பழைய உடன்படிக்கை ஊழியர்கள் ஆசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்கள்.
New covenant preachers are fathers.
புதிய உடன்படிக்கை ஊழியர்கள் தகப்பன்மார்.
Can you tell me how much, which is better, a father or a teacher?
தகப்பன் நல்லதா அல்லது ஆசிரியர் நல்லதா?
You know, I use this example.
நான் இந்த உதாரணத்தை பயன்படுத்துகிறேன்.
Supposing a child is doing badly in the school.
பள்ளியிலே ஒரு பிள்ளை தவறு செய்து கொண்டே இருக்கிறது.
Always getting the arithmetic sums wrong.
கூட்டல் கணக்கு எப்பொழுது பார்த்தாலும் தப்பாகவே போட்டு கொண்டு வருகிறது.
After some time the teacher will say,
கொஞ்சம் நாட்கள் கழித்து அந்த ஆசிரியர் சொல்வார்,
I don't want you in my class.
ஏய், என் கிளாஸ்ல நீ முடிய முடியாது.
You are useless.
நீ எதுக்கும் பிரயோஜனம்
இல்லாத. You will never accomplish anything in
life. ஒரு காலம் உன்னால படிக்கவே முடியாது.
Get out of my class and don't come back to the school.
இந்த ஸ்கூல் விட்டு நீ போயிரு, நீ இனிமே இந்த ஸ்கூலுக்கே வராத.
And that poor 10-year-old boy.
அந்த 10 வயது பாவமான பையன்
goes weeping back home.
அழுதே வீட்டுக்கு போறான்.
And the father asks him, what happened son?
அப்பா என்ன அப்பா கேக்குற, என்னப்பா ஆச்சு?
He says, daddy, I'm trying to understand this arithmetic, I cannot understand.
அப்பா அந்த கணக்கை நான் புரிஞ்சிக்கணும்னு எவ்வளவு ட்ரை பண்றேன், என்னால முடியலப்பா.
The teacher told me to get out of the class.
பள்ளியை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க.
The father said, "Don't worry, I'll teach you."
அப்பா சொல்றாரு, பரவாயில்ல நான்
உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். So he sits with him and explains to him.
அப்பா பையன் பக்கத்துல உட்கார்ந்து விளக்குகிறார்.
And at the end of 1 hour,
ஒரு மணி நேரம் முடிந்த பிறகு,
he says, "Daddy, I still can't understand."
அப்பா இன்னும் எனக்கு விளங்கலப்பா.
I'm quite stupid.
நான் புத்தியனன்.
Daddy says, "You're not stupid."
நீ புத்தியனன் அல்ல. நான் சொன்னது.
We are all ignorant when we start.
நாம் ஆரம்பிக்கும் பொழுது எல்லாம் புத்தியனர் தான் இருக்கிறோம்.
Don't get discouraged.
சோர்வடையாதே.
Tomorrow is another day.
நாளைக்கு இன்னொரு நாள் வருகிறது.
We will try again tomorrow.
நாளைக்கு மீண்டும் முயற்சி.
Again he sits with him.
அடுத்த நாளும் உட்கார்கிறார்.
He says, "Daddy, I still can't understand."
அப்பா எனக்கு இன்னும் விளங்கலப்பா.
Never mind my son, tomorrow we'll do it again tomorrow.
நாளைக்கு மீண்டும் உட்காருவோம்.
And the third day the son understands how to do it.
மூன்றாம் நாளிலே பையனுக்கு விளங்கி விட்டது எப்படி போடுவது என்று.
And he's so happy.
அவன் சந்தோஷம்.
And he hugs his father.
அப்பாவை கட்டிப்பிடிக்கிறான்.
Thank you for teaching.
அப்பா எனக்கு சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி.
And then the father says,
அப்பா சொல்றார்,
in this way I can teach you more and more and more and more.
இதே விதத்திலே நான் இன்னும் அதிகமாய் 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 கற்றுக் கொடுக்க முடியும்.
He never wants to go to that teacher again.
இப்பொழுது இந்த பையனுக்கு அந்த ஸ்கூலுக்கு போவதற்கே பிடிக்கவில்லை.
These are two types of preachers.
இரண்டு விதமான பிரசங்கியார்கள்.
Old covenant and new covenant.
பழைய உடன்படிக்கை பிரசங்கியார்கள், புதிய உடன்படிக்கை பிரசங்கியார்கள்.
You know, Paul said in 1 Corinthians in chapter 4,
பவுல் 1 கொரிந்தியர் 4 ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார்,
verse 15,
15-ஆம் வசனம்,
you can have 10,000 teachers but not many fathers.
உங்களுக்கு 10,000 வாத்தியார்கள் இருக்கலாம், ஆனால் अनेक தகப்பன்மார்கள்
இருக்கலாம். I am your father.
நான் உங்களுக்கு தகப்பன்.
What do I learn from that?
இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்கிறேன்?
One father is better than
ஒரு தகப்பன் எத்தனை பேரை காட்டிலும் மேன்மையானவர்?
How many teachers?
எத்தனை ஆசிரியர்கள்?
10,000 teachers.
10,000 உபாத்தியார்களை காட்டிலும் ஒரு தகப்பன் மேலானவர்.
One new covenant father is better than 10,000 old covenant teachers.
ஒரு புது உடன்படிக்கை ஊழியர் 10,000 பழைய உடன்படிக்கை ஆசிரியர்களை காட்டிலும் மேலானவர்.
So whenever I speak to the elders in our church, I always tell them, you got to be fathers, not teachers.
எப்பொழுதெல்லாம் என்னுடைய சபை முப்பர்களுக்கு நான் பேசுகிறேன், அப்பொழுதெல்லாம் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசிரியர்களாக அல்ல, நீங்கள் தகப்பனாக இருக்கிறீர்கள்.
All the people in your church, you must look upon them like your children.
உங்கள் சபையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நீங்கள் பிள்ளைகளை போல பார்க்க வேண்டும்.
You must care for them.
நீங்கள் அவர்களுக்காக கரிசனை கொள்ள வேண்டும்.
Speak to them like you speak to children.
நீங்கள் பிள்ளைகளிடத்தில் பேசுவது போல அவர்களிடத்தில் பேச வேண்டும்.
Not like students in a class.
பள்ளியிலே உள்ள மாணவர்களை போல நினைத்து அல்ல.
Only a father can build a family.
தகப்பன் மட்டும்தான் ஒரு குடும்பத்தை கட்ட முடியும்.
So in all our churches must be like families.
அவை நம்முடைய எல்லா சபைகளும் ஒரு குடும்பத்தை போல இருக்க வேண்டும்.
Where we care for one another.
நாம் ஒருவருக்காக ஒரு கரிசனை படுத்துறோம்ல.
So in 2 Corinthians 4,
அவை 2 கொரிந்தியர் 4-ஆம் அதிகாரம்.
You see another thing.
இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம்.
About the difference between old covenant and new covenant.
பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கிறோம்.
It says Moses was the great leader of the old covenant.
பழைய உடன்படிக்கையின் மிகப்பெரிய தலைவராக மோசே இருந்தார்.
And it says here that when he stood before God, his face began to shine.
அவர் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவருடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பித்தது.
And he put a veil on his face when he came down from the mountain.
அவர் மலையிலிருந்து கீழே இறங்கும் பொழுது தன்னுடைய முகத்தில் ஒரு முக்காடு இட்டுக் கொண்டார்.
You know why?
ஏன் தெரியுமா?
Because it says in the book of Exodus that the children of Israel were scared to look at his face.
அவருடைய முகத்தை பிரகாசிக்கிற முகத்தை பார்ப்பதற்கு இஸ்ரவேல் மக்கள் பயந்தார்கள் என்று வாசிக்கிறோம். யாத்திராமத்தில்.
So he hid his face.
ஆகவே தன்னுடைய முகத்தை முக்காடிட்டு மறைத்துக் கொண்டார்.
But here,
ஆனால் இங்கே,
it tells us one more reason.
இன்னொரு காரணம்.
And that reason is,
அந்த காரணம் என்னவென்றால்,
verse 13,
13-ஆம் வசனம்,
2 Corinthians 3:13,
2 கொரிந்தியர் 3:13,
so that the Israelites might not see that the glory was slowly becoming less and less and less and less under the veil.
மோசே அந்த திரைக்கு கீழாக பின்பாக இருக்கக்கூடிய அந்த மகிமையானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறதை இஸ்ரேல் மக்கள் பார்க்க கூடாது என்று முக்காடித்துக் கொண்டார்.
No, that glory didn't remain.
அந்த மகிமை அங்கேயே தங்கி இருக்கவில்லை.
He went stood before God for 40 days and his face was shining.
40 நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது முகம் பிரகாசமாக
இருந்தது. Then he came down to the foot of the mountain.
மலை அடிவாரத்துக்கு வரும்பொழுது,
and little by little that shining in the face became less and less.
கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முகத்தில் இந்த பிரகாசமானது குறைந்து கொண்டே
இருந்தது. After a few days it was gone.
கொஞ்ச நாட்களில் எல்லாமே
போய்விட்டது. So it says here he put a veil so that people don't see this glory is becoming less and less and less and less and less.
ஆகவே இந்த மகிமையானது குறைந்து கொண்டே வருகிறதை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்க கூடாதபடிக்கு மோசே தன்னுடைய முகத்தில் முக்காடிட்டுக் கொண்டார்.
That is another mark of old covenant.
பழைய உடன்படிக்கையினுடைய அடையாளம் இதுவும் இன்னும் ஒன்று.
You know, the glory does not become more.
அந்த மகிமையானது அதிகமாகுவதில்லை.
You get all stirred up in a meeting, maybe you meet with God like Moses met on the mountain.
மோசே தேவனை மலையில் சந்தித்தது போல நீங்களும் ஒரு கூட்டத்திற்கு வரும்போது உணர்ச்சிவசப்பட்டு செல்கிறீர்கள்.
You know, like a conference after a conference like this.
இது போன்ற கான்ஃபரன்ஸ் முடிந்த உடனே
your face is shining, your heart is shining.
உங்களுடைய இதயமானது பிரகாசிக்கிறது, முகம் பிரகாசிக்கிறது.
Testify so many wonderful things.
அருமையான காரியங்களை சபையிலே போய் சொல்லி சாட்சி சொல்கிறீர்கள்.
But after about a month,
ஒரு மாதமான பிறகு
you find that zeal is all gone.
இந்த வைராக்கியம் எல்லாம் குறைந்து விட்டது.
And you're back into the old habits which you gave up.
நீங்கள் விட்டுவிட்ட பழைய பழக்கத்திற்கே திரும்பி வருகிறீர்கள்.
And the glory is slowly becoming less and less in your life.
அந்த மகிமையானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது.
Then what do you do?
நீங்க என்ன செய்கிறீர்கள்?
You cover it up.
நீங்கள் அதை மறைக்கிறீர்கள்.
You don't let anybody know that.
அது யாரும் பார்க்க கூடாது.
You still testify as if you're having great victory and all.
இன்னும் பெரிய ஜெயம் இருப்பது போல சாட்சி சொல்கிறீர்கள்.
That is hypocrisy.
அதுதான் மாய்மாலம்.
That is how it is in the old covenant.
இப்படி தான் பழைய உடன்படிக்கையில் இருக்கிறது.
Covering up the glory that is becoming less and less and less in your heart.
அங்கே குறைந்து போய் கொண்டே இருக்கக்கூடிய மகிமையை மூடிக்கொள்வது.
Are you doing that?
நீங்க அதை செய்கிறீர்களா?
In the new covenant there's no hypocrisy.
புது உடன்படிக்கையிலே மாய்மாலம் இல்லை.
There's no veil.
அங்கே முக்காடு இல்லை.
Brother, you can see me as I really am.
சகோதரனே நான் எப்படி இருக்கறேனோ அப்படி நீங்க பார்க்க முடியும்.
You can come and live in my house and see how I talk to my wife.
என்னை வீட்டிலே நீங்க வந்து வாழ்ந்து பாருங்கள் நான் மனைவியிடத்தில் எப்படி பேசுகிறேன்.
Come and check up my finances, see how I handle money.
என்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் நீங்க பாருங்கள் பணத்தை எப்படி கையாளுகிறேன்.
You can come and see all my secret life. There's nothing I have to hide.
என்னிடத்தில் இருக்க எல்லா அந்தரங்களையும் நீங்க பார்க்க முடியும். எதையுமே நான் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை.
If you got something to hide from other believers.
மற்ற விசுவாசிகளிடத்தில் ஏதோ ஒன்றை நான் மறைக்க வேண்டும் என்று விரும்பினால்
Moses hiding his face.
மோசே தன் முகத்தை மறைத்தது
because the glory is fading away.
அங்கே மகிமையானது குறைந்து கொண்டே வருகிறது.
You are under the old covenant.
நீங்கள் பழைய உடன்படிக்கை கீழாக
இருக்கிறீர்கள். You know, like Ananias and Sapphira.
அனனியா சப்பிராளே போல.
They had to hide something.
அவர்கள் ஒன்றை மறைக்க வேண்டியிருந்தது.
We sold this for 1 lakh but we'll give only 50,000.
நாம் 1 லட்சம் ரூபாய்க்கு இதை விற்றோம் ஆனால் 50,000 மட்டுமே கொடுத்தால் போதும்.
They agreed, don't let anybody know it. We'll hide it.
நம்ம இதை எடுத்து வைத்தது யாருக்கும் தெரிய வேண்டாம் அதை மறைத்து
விடுவோம். Old covenant people trying to live in a new covenant church.
அவர்கள் புது உடன்படிக்கை சபையில வாழக்கூடிய பழைய உடன்படிக்கை ஆட்களாக இருக்கிறார்கள்.
They died.
அவர்கள் மரித்தார்கள்.
Because God said we don't want old covenant people here.
இங்கே நமக்கு பழைய உடன்படிக்கை மக்கள் தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார்.
God doesn't want old covenant people, hypocrites in the church.
சபையில் உள்ள மாய்மாலக்காரர்கள் பழைய உடன்படிக்கைக்காரர்கள் சபைக்கு தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார்.
So it says here in the new covenant
புது உடன்படிக்கையிலே
verse 16
16
when you turn to the Lord the veil is taken away.
அவர்கள் கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போகிறது.
I don't have to hide anything.
நான் எப்பொழுதும் அதை மறைக்க தேவையில்லை.
And now without a veil
இப்பொழுது முக்காடு இல்லாமலே
we verse 18 we look at the glory of Jesus.
நாம் இயேசுவின் மகிமையை கண்ண பார்க்கிறோம்.
And this is the opposite of the old covenant.
இது பழைய உடன்படிக்கை நேர் எதிர்மாறாக இருக்கிறது.
The old covenant we saw the glory was fading away verse 13.
பழைய உடன்படிக்கையிலே 13 ஆம் வசனத்திலே வாசித்தது போல அந்த மகிமை ஒழிந்து கொண்டே போகிறது.
But here verse 18 the glory is increasing.
அதே கே உள்ளதன மகிமையானது 18 ஆம் வசனத்திலே வாசிக்கிறது போல மகிமை அதிகமாகிக் கொண்டே போகிறது.
See the difference.
வித்தியாசத்தை
பார்க்கிறீர்களா? You are really in the new covenant.
உண்மையாலுமே நீங்கள் புது உடன்படிக்கை கீழாக இருந்தால்
the inner glory of your life will keep on increasing.
உள்ளான உங்கள் வாழ்க்கையின் மகிமையானது அதிக
You'll become more sensitive to small sins.
சிறு சிறு பாவங்களுக்கு அதிக உணர்வுள்ளவர்களாய் மாறுவீர்கள்.
You won't judge other people.
நீங்கள் மற்றவர்களை நியாயந்தீர்ப்பீர்கள்.
You'll judge yourself.
உங்களை நீங்களே நியாயந்தீர்ப்பீர்கள்.
Because you're seeing the glory of the Lord more and more.
என்றால் அதிகமாக தேவனுடைய மகிமையை கண்டு கொண்டே இருக்கிறீர்கள்.
It's a wonderful thing to come into the new covenant.
புது உடன்படிக்கைக்குள்ளாக வருவது என்பது அற்புதமான வாழ்க்கை.
We have often said that the goal of our life is to become like Jesus.
ஆகவே அடிக்கடி நாம் சொல்கிறது போல நம்முடைய இலக்கு இயேசு கிறிஸ்துவைப் போல மாறுவதாகும்.
And if we have this hope we will purify ourselves as he is pure.
இந்த நம்பிக்கை வைத்து
நினைவிருப்பார் Don't go further.
அதை குறித்து உங்களுக்கு நிச்சயம் இல்லை சொன்னால் தொடர்ந்து முன்னேறி போக வேண்டாம்.
Don't go to second standard before you have understood first standard.
ஒன்றாம் கிளாஸே ஒன்றாம் வகுப்பே விளங்கவில்லை என்று சொன்னால் இரண்டாம் வகுப்புக்கு போக வேண்டாம்.
So be absolutely sure here.
ஆகவே இந்த இடத்திலே நீங்கள் முற்றிலும் நிச்சயித்திருங்கள்.
You have confessed all your known sins to God.
உங்களுக்கு அறிந்த பாவங்கள் எல்லாம் நீங்கள் தேவனிடத்தில் அறிக்கை செய்திருக்கிறீர்கள்.
And the blood of Jesus has cleansed you.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை சுத்திகரித்திருக்கிறது.
And not only cleansed you.
உங்களை சுத்திகரித்தது மட்டுமல்ல
but justified you.
உங்களை நீதிமானாக்கி இருக்கிறது.
Clothed with the righteousness of Christ.
இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலே உங்களை தரித்திருக்கிறது.
What does it mean to have the righteousness of Christ?
இயேசு கிறிஸ்துவின் நீதியை கொண்டிருப்பது என்றால் என்ன அர்த்தம்?
There was no sin in him.
அவர்களே பாவம் இல்லை.
And that is my life.
அது என்னுடைய வாழ்க்கை.
That is how God has cleansed me.
அப்படிதான் தேவனை சுத்திகரித்திருக்கிறார்.
I stand before God and said, Father, there is no sin in my life.
தேவனுக்கு முன்பாக நான் நின்று என்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்ல முடியும்.
What a boldness.
என்ன தைரியம்.
Secondly,
இரண்டாவதாக
verse 11,
11th வசனம்,
we come to know God as our father.
தேவனை நம்முடைய தகப்பனாக நாம் அறிந்து கொள்கிறோம்.
He is not a government ruler.
அவர் ஒரு அரசாங்க ஆளுகர் ஆளுநர் அல்ல.
I don't have to pay income tax to him.
நான் அவருக்கு வருமான வரி செலுத்தக்கூடிய அளவுக்கு இல்லை.
He is my father.
அவருடைய தகப்பன்.
He cares for me.
அவர் என்னை கரிசனைப்படுகிறார்.
I am not an orphan.
நான் அனாதை அல்ல.
The Holy Spirit has come in and cries out, Daddy.
பரிசுத்த ஆவியின் எனக்குள்ளாக வந்து பிதாவை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறார்.
And I know he will listen to me because it says even the least one he will listen to.
அங்கே சிறியவன் முதல் கொண்டு போடப்பட்டிருக்கிறபடினால என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்பார் என்று
நான் நம்புகிறேன். You don't have to wait till you become a mature saint before the father hears you.
பிதாவானவர் உங்கள் ஜெபத்தை கேட்பதற்கு நீங்கள் வளர்ந்த பரிசுத்தவனாய் மாற வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
If you were born again just this morning,
இந்த நாள் காலையில தான் மறுபடியும் பிறந்தேன் என்று சொன்னால்,
you are among the least of God's children.
நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளிலே மிகவும் சிறியவளாய் இருந்தால்,
and here it says the least can also know him.
சிறியவனும் கர்த்தரை அறிந்து கொள்வான்.
You don't have to go to somebody else to say help me to know the Lord.
தேவனை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி உதவி கேட்டு யாரிடத்தில் போக தேவையில்லை.
If a 2-year-old child,
2 வயது பிள்ளை,
wants to talk to his father,
அப்பாட்ட பேச வேண்டும்,
he doesn't have to go through his 15-year-old brother.
15 வயசு அண்ணன் போய் கொஞ்சம் பரிந்துரைப்பா என்று சொல்ல தேவையில்லை.
Please talk to daddy, I want to talk to him.
நான் அப்பாட்ட பேசணும், 15 வயசு பையன் போய் எனக்கு கொஞ்சம் அப்பாட்ட பர்மிஷன் வாங்கி கொடு. இல்லை,
you don't have to go to any pastor or anybody.
எந்த பாஸ்டரிடத்திலும் அப்படி போக தேவையில்லை.
But there are pastors like that,
அது போன்ற பாஸ்டர்கள் இருக்கிறார்.
Say I will find the will of God for you.
உங்களுக்காக நான் தான் தேவ சத்தியத்தை கண்டுபிடித்து சொல்ல வேண்டும்.
I'll tell you where you should go, whom you should marry.
நீ யாரை திருமணம் செய்ய வேண்டும், எங்கே வேலை செய்ய வேண்டும்.
These are all deceivers.
இவர்கள் எல்லாரும் ஏமாற்றுக்காரர்கள்.
There are a lot of them in the Pentecostal churches.
இதிலே பலர் பெந்தெகோஸ்த சபையில் இருக்கிறார்கள்.
They all want money.
அவள் எல்லாருக்கும் பணம் தேவை.
They sell their prophecies for money.
தங்களை தீர்க்கதரிசனத்தை பணத்துக்கென்று விற்கிறார்கள்.
That by that itself you know that they are false prophets.
அதை வைத்தே நீங்கள் அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று அறிந்து கொள்ளலாம்.
I remember when I visited the Gulf.
நான்
வளைகுடா நாடுகளுக்கு நான் போயிருந்தேன், துபாய் போயிருந்தேன்.
கேரளாவிலிருந்து அநேக பாஸ்டர்மார்கள் வளைகுடா நாடுகளுக்கு போகிறார்கள்.
They will collect the names of all the phone numbers of all the Kerala people.
அங்கே கேரளாவிலிருந்து அங்க போய் வேலை செய்கிறவருடைய போன் நம்பர் எல்லாம்
அவங்களுக்கு
தெரியாத ஆளா இருந்தாலும் சரி,
they will call up.
அவங்க அப்படியே ரொம்ப
கரிசனம், பாஸ்டர் so and so and I want to come and give you some prophecy in your house.
என்னுடைய நான் பாஸ்டர் இன்னார் இன்னார், உங்க வீட்டுக்கு வந்து தீர்க்க தரிசனம் சொல்ல விரும்புகிறேன்.
And the people as soon as they hear that call they get all agitated in their heart.
உடனே அதை கேட்ட மாத்திரத்தில் உள்ளத்திலே ஒரு கலக்கம்.
Now we have to put some money in an envelope and keep it ready because pastor is coming.
இப்ப இந்த பாஸ்டர் வர போறார், ஆகவே பணத்தை எல்லாம் எடுத்து கவர்ல போட்டு ஆயத்தமாய் வைக்க வேண்டும்.
Then next week another pastor will come.
அடுத்த வாரம் அடுத்த பாஸ்டர் வருவார்.
And like that those poor people working in the desert working hard to make money, it's all going to these pastors who are swindling.
ஆகவே அந்த வனாந்தரத்திலே கடுமையான வேலை செய்கிறவர்களுடைய பணம் எல்லாம் இப்படி பணத்தை சுரண்டவர்களுடைய கைகளில் போய் கொண்டிருக்கிறது.
And they will come and frighten them.
அவங்க வந்து அவங்களை பயமுறுத்துவாங்க.
I see some dark thing in this house.
இந்த வீட்டிலே ஒரு ஒரு கருமையான ஒரு இருட்டு இருக்கதை நான் பார்க்கிறேன்.
But I'm going to pray.
நான் இப்ப ஜெபிக்க போகிறேன்.
And it will go.
நான் ஜெபித்த உடனே இந்த இருள் போய்விடும்.
Okay, it's gone.
போய்விட்டது.
Okay. Please. Do you know one of these people who went to America?
இப்படி அமெரிக்காவுக்கு போனவர்களில் ஒருவர் உங்களுக்கு தெரியுமா?
Prayed for some child who was sick, 2-3 days stayed in the house and prayed for some child who was sick.
அங்கே வியாதிப்பட்ட ஒரு குழந்தைக்காக ஜெபிக்க முடியாக 3 நாட்கள் தங்கியிருந்தார்.
And the man gave the pastor was going, the man gave him, the child was not healed but the pastor gave him, the man gave the pastor some check.
அந்த குழந்தைக்கு சுகமடையவில்லை, ஆனாலும் அந்த மனிதர் அந்த பாஸ்டருக்கு ஒரு காசோலையை கொடுத்தார்.
Pastor looked at it and said, only so much?
அந்த செக் பார்த்தார், இவ்வளவு காசு தானா?
If you put your child in the hospital, how much you have to pay?
அந்த குழந்தையை ஆஸ்பத்திரியில் நீங்க அட்மிட் பண்ணிருந்தீங்கன்னா 3 நாளைக்கு எவ்வளவு பணம் ஆஸ்பத்திரியில் கட்டிருக்கணும்?
So the man said, the child is not healed.
அந்த மனிதர் சொன்னார், குழந்தைக்கு சுகமாகலைங்க.
In hospital, even if the child is not healed, you still have to pay the fees.
அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆஸ்பத்திரியில் குழந்தைக்கு சுகமாகவில்லை என்றாலும் ஆஸ்பத்திரிக்கு கொடுக்க வேண்டிய கட்டணத்தை கொடுத்துதான் ஆக வேண்டும்.
These are supposed to be servants of God.
இவர்கள் எல்லாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் சொல்லப்படுகிறவர்களா?
This is a true story.
இது மெய்யா நடந்த கதை, உங்களுக்கு சொல்கிறேன்.
You don't understand it because here we are completely free from this money business.
இந்த பணம் என்கிற விஷயத்திலே நாம் முற்றிலும் விடுதலையா இருக்கிறபடினாலே நமக்கு அது விளங்கவில்லை.
We seek to lead people to a godly life.
நாம் ஜனங்களை தேவபக்தியுள்ள வாழ்க்கைக்குள்ளாய் நடத்த முயற்சிக்கிறோம்.
Be thankful for those who serve you freely, so faithfully for so many years.
எவ்வளவு ஆண்டுகளாக உண்மையாய் உங்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்காக நீங்கள் நன்றி உள்ளவர்களாய்
இருங்கள். You must appreciate your elders.
உங்களை மூப்பர்களை நீங்கள் மெச்சிக்கொள்ள வேண்டும்.
And so here the God is our father.
ஆகவே தேவனுடைய தகப்பன்.
He loves us.
அவனை நேசிக்கிறார்.
You can go directly to him. You don't have to go through a pastor.
நாம் இந்த பாஸ்டர் மூலமாகவும் போக வேண்டும் என்ற தேவையில்லை. நேரடியாக தேவனிடத்தில் போகலாம்.
That's what the Roman Catholics say.
ரோமன் கத்தோலிக்கர்கள் அப்படி
தான் சொல்றாங்க. You can't go to Jesus directly.
நீங்கள் இயேசுவிடத்தில் நேரடியாக போக முடியாது.
Through Mary.
நீங்கள் மரியாள் மூலமாக தான் போக முடியும்.
Pentecostals say you must go through a pastor.
பெந்தகோஸ்தேக்காரர்கள் நீங்கள் பாஸ்டர் மூலமாக
போக முடியும். Catholics say you must go through Mary.
கத்தோலிக்கர் சொல்றாங்க மரியாள் மூலமாக போக வேண்டும்.
If I have a choice, I will choose Mary because she's at least she's a holy woman.
மூன்றாவது காரியம்
இஸ் எ வண்டர்ஃபுல் ப்ராமிஸ்
ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம்
ஹீப்ரூஸ் 8:10
எபிரேயர் 8:10
I will put my law into their mind and I will write them upon their heart
என்னுடைய பிரமாணத்தை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன்
you know the meaning of that
என்னுடைய அர்த்தம் என்ன
தெரியுமா explain it
நான் விளக்கி சொல்கிறேன்
I will put the law into the mind means I will give you a desire to do my will
என்னுடைய பிரமாணத்தை மனதிலே வைக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய பிரமாணங்களை கைக்கொள்வதற்குரிய ஒரு வாஞ்சையை விருப்பத்தை தருகிறேன்
to obey me
எனக்கு கீழ்ப்படிவதற்குரிய விருப்பத்தை தருகிறேன்
and I'll write it in your heart means I'll give you the strength to do it
இருதயத்திலே எழுதுகிறேன் என்று சொன்னால் அதை கீழ்ப்படிவதற்குரிய பலனை தருகிறேன் என்ற அர்த்தம்
so putting it in the mind is to give you a desire to
அவை மனதிலே வைப்பது என்பது ஒரு வாஞ்சை ஆசை உண்டாக்குவது
but desire is not enough
ஆனால் ஆசை மட்டும் போதுமானதல்ல
we need the strength
நமக்கு அதற்கு வேண்டிய பலன் தேவை
I'll write it in the heart also
ஆகவே இருதயத்திலே எழுதுகிறேன் என்று
சொல்கிறார் there are two things God does
ஆகவே தேவன் இரண்டு காரியங்களை செய்கிறார்
first of all he gives me a desire to do his will
முதலாவதாக அவருடைய சித்தத்தை செய்வதற்குரிய விருப்பத்தை
and then secondly He will give me the ability to do it
அதை செய்வதற்குரிய திறமையும் அவர் கொடுக்கிறார்
see Philippians
Philippians
chapter 2
இரண்டாம் அதிகாரம்
it says here
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது
verse 13
13 ஆம் வசனம்
God is at work inside you
தேவன் நமக்குள்ளாக வேலை செய்கிறார்
That is through the Holy Spirit.
பரிசுத்த ஆவியின் மூலமாக.
To do what?
எதை செய்வதற்கு?
First of all to give you a desire
முதலாவது விருப்பத்தையும்
to do his good pleasure and then to actually do his good pleasure.
தம்முடைய தயவுள்ள சித்தத்தை செய்வதற்கு விருப்பத்தையும் அதற்கு பிறகு செய்கையும் அவருடைய திறமையும் அவர் தருகிறார்.
See that is the mind and the heart.
இதுதான் மனதும் இருதயமும்.
Same thing.
இதே காரியம்தான்.
This is the new covenant.
இதுதான் புது உடன்படிக்கை ஊழியம்.
In the old covenant,
பழைய உடன்படிக்கையிலே
it was only a desire to do.
அது செய்வதற்குரிய ஆசை மட்டுமே இருந்தது. அவ்வளவுதான்.
In the mind,
மனதில் இருந்தது.
I'll show you.
நான் சொல்கிறேன்.
See in Psalm
சங்கீதம்
40
40
David said.
தாவீது சொல்கிறார்.
Psalm 40 verse 8.
சங்கீதம் 48
verse 7. Lord, I have come as it is written in the book. I delight to do your will O my God.
ஆண்டவரே தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் உள்ளத்திற்குள் இருக்கிறது.
It's inside me but it's not actually written there fully yet.
இங்கே உள்ள இருக்கிறது ஆனாலும் எழுதப்படவில்லை.
In the Old Testament they did not understand clearly difference between mind and heart like in the new covenant.
புதிய உடன்படிக்கையில் இருக்கிறது போல பழைய உடன்படிக்கையிலே இருதயத்திற்கும் மனதிற்கும் உள்ள வித்தியாசத்தை அவர்கள் சரியாக அறியவில்லை.
They did not understand the Trinity in the Old Testament.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே திரித்துவத்தை அவர்கள்
விளங்கிக் கொள்ள முடியவில்லை. They did not have the Holy Spirit. They did not know difference between soul and spirit also.
ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இல்லாதபடியாலே ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் உள்ள வித்தியாசம் அவர்கள் தெரியவில்லை. ஆனால் ஒன்று
மட்டுமே. They had the desire to do God's will.
தேவ சித்தத்தை செய்வதற்கு ஒரு விருப்பம் இருந்தது.
Abraham had a desire.
ஆபிரகாமுக்கு விருப்பம் இருந்தது.
Still when he was in a tough situation he said Sarah is my sister
analum or kittana nilamile varumbodhu saral endra sagodari endu solli vittar
twice he did that
rendu murai seidhar
he wanted to do the truth but he told a lie
unmai solla vendum endra viruminar analum poi solli vittar
david he wanted to do God's will but he couldn't do it
avan nalla kaaryam seiya vendum endra viruminar seiya mudiyavillai
this is David's psalm
idu sangi davidin sangeetham
he says I've come lord verse 8 I delight to do thy will
umudaiya sithathai seiya virumbugiren
oh God I want to do your will
தேவனே உம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன்
but when I see Bathsheba
ஆனால் பத்சேபாவை பார்த்த மாத்திரத்தில்
all that desire goes away
அந்த ஆசை எல்லாம் மங்கி
போய் I can't do it
என்னால செய்ய முடியவில்லை
he had a delight but he couldn't do it
அவர் விருப்பம் இருந்தது செய்ய முடியவில்லை
but now the same verse you find in the new testament
இதே வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பாருங்கள்
psalm 40 is quoted in hebrews 10
சங்கீதம் 40-லே வாசித்த வசனம் எபிரேயர் 10
அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
இங்கே இயேசுவை
How did Jesus do it?
Yes, எப்படி செய்கிறார்?
Read it now.
இப்போ நான் வாசிக்கிறேன்.
When Jesus comes into the world, verse 5.
5th வசனம். இயேசு இந்த உலகத்திலே பிரவேசித்த போது,
he says in verse 7.
7th வசனத்தை சொல்கிறார்.
I have come.
நான் வந்திருக்கிறேன்.
Exactly Psalm 40.
சங்கீதம் 40 இல் உள்ளது போலவே.
In the roll of the book is written of me.
புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது.
What does it say?
என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
Not I delight to do thy will, but I come to do thy will.
உம்முடைய சித்தத்தின்படி செய்ய விரும்புகிறேன் என்ற அல்ல. உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன்.
Go home and compare Psalm 40 with Hebrews 10.
நீங்கள் வீட்டுக்கு சென்றால் சங்கீதம் 40-ஐயும் எபிரேயர் 10-ஐயும் ஒப்பிட்டு பாருங்கள்.
See the difference between old covenant and new covenant.
பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்பீர்கள்.
David could say I delight to do thy will.
தாவீது சொல்கிறார் நம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன்.
But when the time comes I can't do it.
நேரம் வரும்பொழுது என்னால் செய்ய முடியவில்லை.
I lose my temper.
என் கோபத்தை கோபப்பட்டு விடுகிறேன்.
You say oh that computer tempts me to watch pornography. I don't want to do it but I do it.
சில சொல்லுகிறார்கள் அந்த கம்ப்யூட்டர்ல ஆபாச படத்தை பார்க்க வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன் பார்த்து விடுகிறேன்.
Are you like that?
நீங்கள் அப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள்?
You know that so many believers are watching pornography.
அநேக விசுவாசிகள் கம்ப்யூட்டர்ல ஆபாச படத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா?
Even married men.
திருமணமானவர்கள் கூட பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
Wives don't know anything about it.
அவர்களுடைய மனைவிக்கு அது தெரியாது.
They are ashamed of it.
அதை குறித்து வெட்கப்படுகிறார்கள்.
They don't know how to be free.
எப்படி விடுதலையாக வேண்டும் என்று தெரியவில்லை.
And after some time they say oh lord I really want to do your will
அடுத்த நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன்
and the devil is making them slaves
பிசாசு அவர்களை அடிமையாக்குகிறது
you know whenever you do something again and again and again and again
எப்பொழுதெல்லாம் ஒரு காரியத்தை மீண்டும் 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 செய்கிறீர்களோ
you become a slave to it
நீங்கள் அதற்கு அடிமையாகிறீர்கள்
it's like if you ride a cycle along the same dirt road after some time there'll be a big hole there
ஒரு சைக்கிளை நீங்க ஒரு மண் ரோட்ல ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க அதே வழியில ஓட்டி ஓட்டி ஓட்டிட்டே இருந்தீங்கன்னா
அதுல ஒரு குழி விழுந்துடும்
அது ஒரு பெரிய சாக்கடை போல மாறிவிடும்
and then when your wheel goes into it you can't take it out
அப்புறம் அது சக்கரம் அதுல மாட்டிச்சுனா வெளிய வர முடியாது
that's you know when you keep on watching something dirty
நீங்க அசுத்தமான ஒரு காட்சியை பார்த்து கொண்டே
இருந்தால் whether it is a movie or television
அது டிவியாக இருக்கலாம் அல்லது சினிமாவாக இருக்கலாம்
computer pornography
அல்லது கணினியிலே பார்க்கக்கூடிய ஆபாச காட்சியா இருக்கலாம்
there's a road being dug in your mind
மனதிலே ஒரு சாலை குழி
again and again it's going deeper and deeper and deeper and deeper and deeper
அங்கே ஒரு குழி உண்டாகும்
whether it's alcohol
அது குடியாக இருக்கலாம்
or smoking
அது புகைபிடித்தலா இருக்கலாம்
or watching dirty movies
அல்லது அசுத்தமான
or
சினிமாக்களை பார்க்கலாம்
or harmful drugs
அல்லது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய drug
you do it once or twice not there's no deep ditch
போதை பொருட்கள் நீங்கள் ஒரு முறை இரண்டு முறை போட்டால் அதிலே குழி
விழுவதில்லை you've done it again and again and again and again
மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது
it's almost impossible to get and come free from
கிட்டத்தட்ட அதிலிருந்து விடுதலையாகுவதே கூடாத காரியமாய் மாறிவிடும்
be careful
ஆகவே ஜாக்கிரதையாயிருங்கள்
and if you're already a slave
ஏற்கனவே நீ அடிமையாய் மாறி விட்டாயானால்
you better cry out to god before you
நீ தேவனிடத்திலே கதறு
before you completely lost
நீ முழுமையாய் தோற்க அழிந்த போது முன்பதாக தேவனை நோக்கி கதறு
so many things that the devil is doing nowadays to make believers enslaved
இன்று அநேக விசுவாசிகளை கட்டுக்குள்ளாக கொண்டு வருவதற்கு சாத்தான் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான்
you know you can take a very thin rope and keep on tying your hand again and again and again and you can't break it after
நீங்க சின்ன நூல் எடுத்து நீங்க கையை போட்டு இப்படி இப்படி சுத்திட்டே இருக்கீங்க
விடுதலையாக்குவார் என்பதை நீங்க விசுவாசிக்க வேண்டும். Do you have a desire for it?
உனக்கு எதற்கென்ன விருப்பம் உண்டா
the bible says run away from immorality
ஒழுக்க நெறியை விட்டு உபச்சாரத்தை விட்டு ஓடிவிடு என்று வேதம் சொல்கிறது
when you are tempted
நீ சோதிக்கப்படும் பொழுது
shut down your computer
உன்னுடைய கம்ப்யூட்டரை மூடிவிடு
turn off that television
அந்த டிவி ஆஃப் பண்ணிவிடு
go and take a walk
போய் ஒரு வாக்கிங் போயிட்டு வா
go come back after 1 hour
போய் விட்டு ஒரு மணி நேரம் கழித்து வா
and you'll find the temptation is not so strong
அப்பொழுது சோதனை அவ்வளவு வலிமையாக இருக்காது
because you obeyed the bible which says flee from immorality
நீ ஒழுக்க கேட்டை விட்டு ஓடி விடு பாலியத்தை விட்டு விலகி ஓடு என்று சொல்லப்பட்ட வசனத்துக்கு கீழ்ப்படிந்தபடியாலே
do you know that when the devil comes to you
பிசாசு உங்களிடத்தில் வரும்பொழுது
you don't have to run away
நீ ஓட தேவையில்லை
see james chapter 4
யாக்கோபு 4 ஆம் அதிகாரம்
resist the devil
பிசாசுக்கு எதிர்த்து நில்
James 4:7.
யாக்கோபு 4:7.
When the devil comes to you,
பிசாசு வரும் பொழுது,
resist the devil,
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
He will flee from you.
அவர் உங்களை விட்டு ஓடி போவான்.
You don't have to flee from him.
நீங்கள் அவனை விட்டு ஓட தேவையில்லை.
He will flee from you in the name of Jesus.
இயேசுவின் நாமத்தினால் அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
But if a tempting woman comes to you,
ஆனால் உங்களை சோதிக்க கூடிய ஒரு ஸ்திரீ வரும் பொழுது,
then who should run?
இப்பொழுது யார் ஓட வேண்டும்?
1 Corinthians chapter 6.
1 Corinthians 6:18.
1 Corinthians 6:18.
1 Corinthians 6:18.
Flee from immorality.
வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள்.
So here is a woman tempting you to immorality.
இங்கே வேசித்தனத்திற்காக ஒரு ஸ்திரீ உன்னை சோதித்துக் கொண்டிருக்கிறாள்.
Whether a real woman or somebody on a computer screen.
ஒரு உண்மையான ஸ்திரீயா இருக்கலாம் அல்லது கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்லே காணப்படக்கூடிய ஒரு ஸ்திரீயாக இருக்கலாம்.
Don't resist it.
அங்கே போய் எதிர்த்து நிற்க வேண்டும்.
No.
இல்லை.
You run.
நீ ஓடு.
If it is the devil, you can resist him.
அது பிசாசா இருந்தால் எதிர்க்கலாம்.
So who is stronger, the devil or a woman? Tell me.
இப்ப சொல்லுங்க, ஒரு பிசாசு வலிமையானவனா அல்லது ஒரு பெண் வலிமையானவளா?
It says you can resist the devil, he'll flee from you.
பிசாசு எதிர்த்தினால் அவன் ஓடி போவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
Tempting woman comes, you better run because you
சோதிக்க கூடிய ஸ்திரீ வந்தால் நீ ஓடிவிடு.
You see that in Samson's case.
சிம்சோனுடைய காரியத்தில் பார்க்கிறோம்.
A lion came, he could tear him to pieces.
சிங்கம் வந்த பொழுது அவன் அதை கிழித்தான். தாடையை கிழித்தான்.
When Delilah came, Delilah tore Samson to pieces.
ஆனால் டெலிலா வந்த பொழுது டெலிலா சிம்சோனை கிழித்து விட்டார்.
You see that with David.
தாவீதை பாருங்கள்.
When he was a young shepherd boy, it says he killed a lion with his hand.
இதிலே அவன் மேய்ப்பனா இருந்த பொழுது ஒரு கரடியும் ஒரு சிங்கத்தையும் கொன்றான்.
But when Bathsheba came, Bathsheba knocked him down and
பத்சேபாள் வந்த பொழுது பத்சேபாள் தாவீதை தடுக்கி விழச் செய்தாள்.
So all these examples are there.
ஆகவே இந்த உதாரணங்கள் எல்லாம் நமக்கு இருக்கிறது.
Resist the devil, he will flee.
பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி
போவான். But an immoral woman comes, you must flee.
ஆனால் வேசித்தனத்திற்கு சோதிக்க கூடிய ஸ்திரீ வந்தால் நீ ஓட வேண்டும்.
That's why I say switch off the computer and go for a walk.
ஆகவே தான் கம்ப்யூட்டரை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டு நடந்து விட்டு வாருங்கள்.
Go and seek fellowship with somebody.
யாரோ ஒருத்தர் போய் ஐக்கியம் கொள்ளுங்கள்.
If you do that,
இதை செய்யலாம்.
I tell you, God will write his law in your heart.
இப்படி செய்யும்
போது one day you'll be completely free.
இப்படி செய்யும் போது தேவன் தம்முடைய பிரமாணத்தை உங்கள் உள்ளத்தில் எழுதுவார். ஒரு நாளிலே முற்றிலுமாய்
and you'll be very powerful witness for Christ.
நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமையுள்ள சாட்சியாய் மாறுவீர்கள்.
You'll be able to help other people who are enslaved to this.
இதற்காய் அடிமைப்பட்ட மற்ற மக்களுக்கு உதவி செய்ய முடியும்.
But we must have that experience.
ஆனா நமக்கு தான் அனுபவம் இருக்க வேண்டும்.
God sees whether you really want to obey him.
உண்மையாலுமே உங்களுக்கு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய விரும்புகிறாயா இல்லையா என்கிற விருப்பத்தை ஆண்டவர் பார்க்கிறார்.
Say, Lord,
ஆண்டவரே,
give me the strength.
இந்த பலத்தை எனக்கு தாரும்.
Write your law in my heart.
பிரமாணத்தை என்னுடைய இதயத்தில் எழுதும்.
Do you know that the Holy Spirit is the finger of God?
பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய கரம் என்று உங்களுக்கு தெரியுமா? தேவனுடைய விரல் என்று உங்களுக்கு தெரியும்.
The Old Testament,
பழைய ஏற்பாட்டிலே,
we read that God with his finger wrote the 10 commandments on 2 stone tablets.
அந்த இரண்டு கற்பலகைகளிலே தேவனுடைய விரல் வந்து அந்த 10 கட்டளைகள் எழுதியது என்று வாசிக்கிறோம்.
And Moses took that and came down.
மோசே அதை எடுத்துக்கொண்டு கீழே வந்தார்.
Today, what is the finger of God?
இன்றைக்கு தேவனுடைய விரல் என்பது என்ன?
Let me show you scripture.
நான் வேதத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
In Luke and chapter 11.
லூக்கா 11 அதிகாரம்.
Have you read this verse?
இந்த வசனத்தை வாசித்திருக்கிறீர்களா?
Jesus said,
இயேசு சொன்னார்,
verse 20.
20 வசனம்.
Luke 11:20.
இயேசு லூக்கா 11:20.
Jesus said, if I cast out demons by the finger of God, then the kingdom of God has come upon you.
நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது.
How did Jesus cast out demons?
இயேசு பிசாசுகளை எப்படி விரட்டுகிறார்?
By the finger of God.
தேவனுடைய விரலினாலே.
Now you compare that with Matthew chapter 12.
இதை மத்தேயு 12 அதிகாரத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள்.
Same thing.
அதே காரியம்தான்.
Verse 28.
28வது வசனம்.
Same sentence.
அதே வாசகம்.
Jesus said, if I cast out demons by the spirit of God, the kingdom of God is come.
நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு வந்திருக்கிறது.
So you put the two verses together.
இந்த ரெண்டு வசனங்களை ஒன்றாக போட்டு பார்த்தால்
what do you understand?
என்ன விளங்கிக் கொள்கிறீர்கள்?
The finger of God is the Holy Spirit.
தேவனுடைய விரல் என்பது பரிசுத்த ஆவியானவர்.
Those days he wrote the laws upon tablets.
அந்த நாட்களிலே கற்பலகைகளிலே அவர் எழுதினார்.
Today the Holy Spirit writes his law in my heart.
என்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்திலே உடைய பிரமாணங்களை எழுதுகிறார்.
You shall not lust after a woman.
நீ ஸ்திரியை இச்சிக்க கூடாது.
Not from Matthew 5.
மத்தேயு 5 இருந்து
அல்ல. That is outside.
அது வெளியே இருக்கிறது.
I try and I can't keep it.
நான் அதை முயற்சிக்கிறேன், கீழ்படிய முடியவில்லை.
When he writes it inside, I can keep it.
ஆனால் அவர் உள்ளே எழுதும் பொழுது என்னால் அதை கீழ்படிய முடியாது.
Because he's written it in my heart.
என் உள்ளத்தில் எழுதியதில் எழுதி விட்டார்.
When it's written outside that you shall not get angry.
நீ கோபப்படாதே என்று வெளியே எழுதப்பட்டிருக்கிறது.
Ephesians 4:31. Put away all anger.
எல்லா கோபமும் உங்களை விட்டு நீங்கக்கிறது. எபேசியர் 4:31.
Lord, it's so difficult.
ஆண்டவரே, எவ்வளவு கஷ்டம் ஆண்டவரே.
I get angry so quickly.
நான் சீக்கிரமாய் கோபப்படுகிறேன்.
Let the spirit of God write that in my heart.
இதை தேவ ஆவியானவர் உள்ளத்தில் எழுதட்டும்.
And then I'm free from it.
அப்பொழுது நான் அதிலிருந்து விடுதலை ஆகிறேன்.
Only God can set you free from these habits that have enslaved you for years.
ஆண்டுகளாக உங்களை அடிமைப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த பழக்கத்திலிருந்து ஆண்டவர் மட்டுமே உங்களை விடுதலை ஆக முடியும்.
Control your mouth so that you don't speak in anger.
நீங்கள் கோபத்தில் பேசிவிடாதபடி உங்கள் வாயை கட்டுப்படுத்துங்கள்.
That is yoga.
அது யோகா.
Yoga teaches control your mouth.
வாயை கட்டுப்படுத்துவது.
Don't open it.
திறக்க வேண்டாம்.
When you're angry,
கோபப்படும் பொழுது
practice yoga.
யோகாவை பயிற்சி செய்யுங்கள்.
Or meditate like Buddha.
அல்லது புத்தாவை போல தியானம் செய்யுங்கள்.
But the anger is still there.
ஆனாலும் கோபம் உள்ளதா இருக்கு.
You're just tightening the bottle so it doesn't explode.
அது வெடிக்காதபடிக்கு பாட்டில போட்டு டைட்டா மூடுறீங்க.
But Jesus does something better.
அவர் இயேசு அதே காட்டில் மேலான ஒன்றை செய்கிறார்.
He writes the law inside. The anger is gone from inside.
அங்கே உள்ளத்திலே ஒரு பிரமாணத்தை எழுதுகிறார். கோபம் உள்ளிருந்து வெளியே போய் விடுகிறது.
So I'm not afraid of anything coming out of my mouth.
அவன் வாயிலிருந்து ஏதாவது வந்து விடுமோ என்ற பயம் எனக்கு இல்லை.
To control it is good.
கட்டுப்படுத்துவது நல்லதுதான்.
But at least you don't hurt somebody.
அது மற்றவர்களை நீங்கள் காயப்படுத்தாமல் இருப்பீர்களே.
But that's not the best.
ஆனால் அது மேன்மையான வழி அல்ல.
Let Jesus write His law through the Holy Spirit.
இயேசு தம்முடைய பிரமாணத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம் உள்ளத்தில் எழுதட்டும்.
So that it really becomes true in your life.
அது உண்மையாலுமே உங்கள் வாழ்க்கையில் மெய்யாயிருக்கும்.
So whenever you read a command in scripture.
ஆகவே எப்பொழுதெல்லாம் வேதத்திலே ஒரு பிரமாணத்தை வாசிக்கிறீர்களோ.
Rejoice in the Lord always.
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள்.
Will you pray a prayer?
நீங்கள் ஜெபத்தை செய்வீர்களா?
Lord,
ஆண்டவரே,
with your finger write it in my heart.
வல்லினாலே என் உள்ளத்தில் எழுதும் ஆண்டவரே.
Put away all murmuring and complaining.
எல்லா குறை சொல்லுதலும் முறுமுறுப்பும் உங்களை விட்டு நீங்க கடவா.
Philippians 2.
பிலிப்பி 2 ஆம் அதிகாரம்.
Lord,
ஆண்டவரே,
with your finger
விரலினாலே என் உள்ளத்தில் எழுதி விடும்.
I have read it in the Bible.
நான் வேதத்தில் வாசித்திருக்கிறேன்.
But it's outside.
ஆனால் வெளியே இருக்கிறது.
I want you to use the Holy Spirit and write it in my heart.
ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அதை என் உள்ளத்தில் எழுதி விடும் ஆண்டவரே.
Be anxious for nothing.
ஒன்றை குறித்தும் கவலைப்படாதே.
Oh, I read it and I get condemned. I can't be like that.
நான் அதை வாசிக்கும் பொழுது குற்ற உணர்வடைகிறேன். நான் அப்படி இருக்க முடியவில்லையே.
Father,
பிதாவே,
write your law in my heart.
உம்முடைய பிரமாணத்தை என் உள்ளத்தில் எழுதி விடும்.
Ask him.
அவரை கேளுங்கள்.
You don't have because you don't ask.
நீங்க கேட்காதபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள்.
And you don't receive because you don't believe.
நீங்க விசுவாசிக்காதபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள்.
What is unbelief?
அவிசுவாசம் என்றால் என்ன?
Let me give you a definition of unbelief.
அவிசுவாசத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கட்டும்.
Unbelief,
அவிசுவாசம்
is to believe that I am more eager to get victory over sin than God is eager to give me victory over sin.
தேவன் எனக்கு வெற்றியை கொடுப்பதற்கு எவ்வளவு வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறாரோ அதை காட்டிலும் அதிகமாக வெற்றியை பெற்றுக் கொள்வதற்கு நான் வாஞ்சியாக
இருக்கிறேன்.
நான் அதிக வாஞ்சி உள்ளவனாக
இருக்கிறேன். God is not so eager.
தேவன் அவ்வளவு வாஞ்சி உள்ளவராய் இல்லை.
Unbelief.
அதுதான் அவிசுவாசம்.
And you will never get victory.
ஒரு காலம் உங்களுக்கு ஜெயம் கிடைக்காது.
Change it to faith.
நீங்கள் அதை விசுவாசமாய் மாற்றுங்கள்.
Faith means
விசுவாசம் என்பது
I am eager but God is much more eager to give me
எனக்கு வாஞ்சி இருக்கிறது. ஆனால் எனக்கு அதை கொடுப்பதற்கு தேவன் இன்னும் அதிக வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறார்.
Lord, you are much more eager to write your law in my heart.
ஆண்டவரே, உம்முடைய பிரமாணத்தை உள்ளத்தில் எழுதுவதற்கு நீர் அதிக வாஞ்சி உள்ளவராய் விருப்பமுள்ளவராய் இருக்கிறீர்.
All these things I read in scripture.
இவைகள் வேதத்தில் நான் வாசிக்கிற காரியங்கள்.
Write it in my heart.
என் உள்ளத்தில் எழுதும் ஆண்டவரே.
Don't love money. Write it in my heart, Lord.
பணத்தை இச்சிக்காதே. அதை உள்ளத்தில் எழுதும் ஆண்டவரே.
Forgive that person who's hurt you.
உன்னை புண்படுத்தினவனை மன்னித்து விடு.
Write it in my heart, Lord.
உள்ளத்தில் எழுதும் ஆண்டவரே.
Bless those who curse you.
உன்னை சபிக்கிறவளை
ஆசீர்வதி. Write it in my heart.
உள்ளத்தில் எழுதும்
ஆண்டவரே. Love your enemies.
உன் சத்துருக்களை நேசி.
Let your yes be yes.
உன்னை ஆம் என்பது ஆம் என்பது
இருக்கட்டும். Write it in my heart.
உள்ளத்தில் எழுதும் ஆண்டவரே.
You go through Matthew 5, 6 and 7.
மத்தேயு 5, 6, 7 ஐ வாசித்து பாருங்கள்.
Say, Lord, write this in my heart.
ஆண்டவரே, இவளை உள்ளத்தில் எழுதும் ஆண்டவரே.
I've got it in my mind. I desire it.
ஆண்டவரின் மனதில் இருக்கிறது, நான் விரும்புகிறேன்.
I believe almost all of you desire to do God's will.
நீங்கள் எல்லாருமே தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற விருப்பம்
கொண்டிருக்கிறீர்கள்.
அது நம்முடைய மனதில் இருக்கிறது.
You didn't do that. God gave you that desire.
தேவன் அந்த வாஞ்சை விருப்பத்தை கொடுத்தார்.
God says I'll put it in your mind. Now I'll write it in your heart with my
finger. உன் மனதில் வைத்து விட்டேன். இப்பொழுது என்னுடைய ஆவியின் விரலினாலே உன் இருதயத்தில் எழுதட்டும் என்று சொல்கிறார்.
That is the new covenant.
இதுதான் புது உடன்படிக்கை.
Then
அப்பொழுது
glory will become better and better and better.
அந்த மகிமை மேன்மையானதாய் அதிகமதிகமாய்
மாறிக்கொண்டே இருக்கும். You won't have to hide anything in your life.
நாம் எதையுமே நம்முடைய வாழ்க்கையில மறைக்க தேவையில்லை.
Do you want that life?
இந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா?
Yes or no?
ஆமாவா இல்லையா?
How many people want it?
எத்தனை பேருக்கு வேண்டும்?
How many people want that life?
எத்தனை பேருக்கு இந்த வாழ்க்கை வேண்டும்?
Let's pray to God.
நாம் தேவனிடத்தில் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
you saw all these hands eagerly raised up this evening.
ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே வாஞ்சோடு கரங்களை உயர்த்தினவர்களை நீர் பார்த்தீர். ஆண்டவரே,
you saw they wanted desperately.
ஆண்டவரே, அவர்களுக்கு எப்படியாவது அது வேண்டும் என்று விரும்புகிறதை நீர் பார்த்தீர்.
I pray with the finger of God you will write the laws in all of our heart.
தேவனுடைய உம்முடைய விரலினாலே ஒவ்வொருடைய உள்ளத்திலே எழுதும்படியாக நான் ஜெபிக்கிறேன்.
We acknowledge we cannot do it.
ஆண்டவரே, எங்களால் அதை செய்ய முடியாது, ஒத்துக்கொள்கிறோம்.
How can we get rid of our anger and our complaining and our bitterness?
குறை சொல்லுகிறதிலிருந்து முறுமுறுப்பிலிருந்து எப்படி ஆண்டவரே விடுதலை பெற முடியும்?
Only you can do it, Lord.
நீர் மட்டுமே அதை செய்ய முடியும். ஆண்டவரே,
these giants are too strong for us.
ஆண்டவரே, இந்த ராட்சதர்கள் எங்களுக்கு பெரியவர்களாக இருக்கிறார்கள்.
But with your power we can overcome all of them.
ஆனால் உம்முடைய வல்லமையினாலே இவர்கள் எல்லாரையும் நாங்கள் ஜெயிக்க முடியும்.
I pray that we will experience that this year.
இந்த வருஷத்திலே கர்த்தாவே, நாங்கள் இதை அனுபவிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
Pray in Jesus name.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.
Amen.
Amen.
I want all of you to say amen.
எல்லாரும் சொல்லுங்க.
Praise the Lord.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.